நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய மூச்சு எங்கில் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் என்னுடைய வேதனைகள் எனக்கு தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு மூச்சும் நமக்காக புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்விதமாக என்னுடைய தேவைகள் என்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனினும் இறைவன் நமக்கு அறிவித்திருப்பது என்னவென்றால், கஷ்டங்களிலிருந்து மீறுவதற்கு என்னிடம் திரும்புவதைப் போன்று அதற்கு முன்பாகவே கஷ்டங்கள் உருவாவதற்கு முன்பாகவே எந்த கஷ்டமும் வேண்டாம் என்ற அந்த ஒரு பயத்தை கொண்டும் உள்ளத்தத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய மனதை என்னளவில் திருப்பியவர்களாக நீங்கள் இருங்கள். இதை நாம் தவறவிடும் பொழுது எந்தவிதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை என் தவணை முடியும் வரையில் என் வாழும் காலத்தின் தவணை முடியும் வரையில் நான் வாழ வேண்டும் என்ற இறை உணர்வோடுதான் என்னுடைய மனதை நம்முடைய மனதை இறைவன் படைத்திருக்கின்றான். உங்களுடைய மனம் என்பது இறைவனுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டு அது இயங்கும். உங்களுடைய தீமைகளுக்கும் மனிதனுடைய கேடான உணர்ச்சிகளுக்கும் அந்த மனம் ஒருபோதும் இடம் கொடுக்காது, பணியவும் செய்யாது. இறைவனுடைய பொருத்தத்திற்கு மட்டுமே அந்த மனம் உரித்தாகும். நம்முடைய விருப்பத்திற்கு அந்த மனம் ஒருபோதும் இயங்காது. நாம் அந்த மனதிற்கு எதிராக நம்முடைய கை கால்களை உபயோகித்து செயல்படுவோமே தவிர இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு பாதையை நம் மனம் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுமைக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக, நன்மை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, இறைவனுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும். ஆனால் என்னுடைய கண்களும் என்னுடைய புற உணர்ச்சிகள் காரணமாக நான் பார்க்கக்கூடிய சில அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் ஆசை கொள்ளும் பொழுது மனதிற்கு அது சுகத்தை கொடுக்க ஒருபோதும் சாத்தியப்படாது. அதற்குரிய வழிமுறைகளில் நாம் நம்முடைய முயற்சியை மேற்கொண்டால் தவிர களங்கமில்லாத ஒரு மனதை கொண்டு வாழ்வது நமக்கு சாத்தியமில்லை. களங்கமில்லாத மனம் என்றால் என்ன? எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தான் நிகழும் என்ற ஒரு கலக்கம், நாளைய வாழ்க்கையை பற்றிய கலக்கம், அது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய மனதிற்கு களங்கத்தை நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருளாகும். மனம் களங்கப்படுத்தப்பட்டால் கலக்கமடையும். அந்த கலக்கத்தில் என்னுடைய வாழ்க்கை குழப்பமாக அமையும், முழுமையும் குழப்பமாக அமையும். அந்த கலக்கமும் கலகமும் என்னுடைய இருதயத்தில் நிகழக்கூடாது என்றால் என் இருதயம் களங்கப்படுத்தப்படக்கூடாது. இறைவனுடைய மிகப்பெரும் அருள் மனிதனுக்கு அந்த இருதயம் என்பதை நாம் அறிய வேண்டும். மனம் என்ற ஒன்று இறைவனுக்கு சொந்தமானதை தவிர மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. மூளை உங்களுக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மூளை விரும்புவதெல்லாம் இருக்கக்கூடிய பொருள்களை விரும்புவதை தவிர நாளைய வாழ்க்கையை பற்றி அந்த மூளைக்கு எதுவும் தெரியாது, நல்லறிவு கிடையாது. நேற்றைய அறிவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் பார்த்து இவ்வளவுதான் வாழ்க்கை என்று அது அறியுமே தவிர நாளைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கின்றானே அந்த ஒரு வாழ்க்கையை அதற்கு இந்த மூளைக்கு நம்புவதற்கு வழியில்லை. இரண்டு வேறுபட்ட அமைப்புகளை இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான். ஒரு சோதனைக்காக வேண்டி மகத்தான அருளையும் சோதனைக்காக ஒரு மூளையையும் இறைவன் படைத்திருக்கின்றான். நீங்கள் எதனை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்காக விதிக்கப்பட்டது நாளைய வாழ்க்கையை தவிர, இன்றைய வாழ்க்கை இறைவனுடைய அருளை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, நீங்கள் அதனை நடைமுறைப்படுத்துபவர்கள் இல்லை. எனக்கு எல்லா காரியங்களின் பொறுப்பும் இருக்கிறது என்று என்னுடைய அறிவு கூறுகிறது. அவ்வாறு இல்லை என்பதை உங்களுடைய மனம் அறிவிக்கின்றது. ஏனென்றால் கவலையும் பயமும் இருக்கிறது. இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கின்றன. இந்த கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய முதல் கடமை. ஆனால் நிவர்த்தி செய்வதற்கு எனக்கு வழியில்லை. அது எவ்விதம் என்பதையும் நான் அறிபவனாக இல்லை. அந்த அறிவு எனக்கு இருக்குமானால் இன்று எனக்கு கவலை இல்லை, நாளைய வாழ்க்கையை பற்றியும் பயமும் இல்லை. ஆனாலும் இன்று என்னுடைய வாழ்க்கையில் கவலை, நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இரண்டும் இருந்து கொண்டிருக்கிறது. மனம் அறிவிப்பதற்கு எதிராக என்னுடைய அறிவு அதனுடைய போதாத்தன்மையின் காரணமாக இப்படித்தான் நிகழும் என்பதை நான் என்னுடைய மனதிற்கு அறிவிக்கின்றேன். நாளைய வாழ்க்கையில் எனக்கு துன்பங்கள் வேண்டாம், எந்த ஒரு நோயும் என்னிடம் இருக்க வேண்டாம் என்று என் இறைவன் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். மனதில் இறைவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் நாளைய வாழ்க்கைக்காக அவன் அறிவித்திருக்கக்கூடிய பாக்கியமாகும். அந்த இறை பாக்கியத்தை நாம் தூய்மையோடு பூஜித்து பாதுகாக்க வேண்டும். அந்த தூய்மை எப்பொழுது கிடைக்கிறது என்றால், என்னுடைய அறிவை கொண்டு இது சாத்தியமா என்று நான் கேட்கும் பொழுது அந்த தூய்மை கெட்டுவிடுகிறது. இனி என் மூளை எதை அறிவிக்கின்றதோ அதனை மனம் ஏற்க ஆரம்பிக்கிறது. என் இறைவன் அறிவித்த ஒரு விருப்பம் என் மனதில் இருந்து கொண்டிருக்க, அதற்கு நேர் மாற்றமாக அவ்வாறு இல்லை, நன்மைகள் எனக்கு இல்லை என்று என் மனம் எனக்கு மீண்டும் மீண்டும் சுகம் வேண்டும், தொந்தரவுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்க, நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய அறிவை கொண்டு அவ்வாறல்ல எனக்கு துன்பம்தான் நிகழும். இதுதான் வாழ்க்கை. சோதனைகளும் வேதனைகளும் நிரம்பியதுதான் வாழ்க்கை என்று மனிதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நானும் என் மனதுக்கு அறிவிக்கின்றேன், என் மனதை பாழ்படுத்துகின்றேன். இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய என் மனதை எனக்கு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டதாகவும் அதற்கு கீழ்ப்படைந்ததாகவும் ஆக்கிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். எனவே என் மனதிற்கு நான் கூறுகின்றேன், அவ்வாறல்ல, சுகம் என்பது வாழ்க்கை அல்ல, சுகவீனம் தான் வாழ்க்கை. நிம்மதி என்பது வாழ்க்கை அல்ல, வேதனைகள் தான் வாழ்க்கை. அமைதி என்பது வாழ்க்கை அல்ல, அதில் நாம் பகல் கனவு காணக்கூடாது. வேதனையோ சோதனைகளோ இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று விரும்புவது பகல் கனவு. வீணாக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய், நிச்சயமாக இது வரும் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். மனிதர்களுடைய எந்த ஒரு சொல்லையும் நான் கேட்கக்கூடாது என்பதை கொண்டு இன்று நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். மனிதர்களுடைய அறிவு நாளைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. மனிதர்களுடைய துன்பத்தை மனிதர்களுடைய அறிவு நீக்காது. ஏனென்றால் மனிதர்களுடைய துன்பங்கள் அனைத்துமே மனிதர்கள் காரணமாக எனக்கு ஏற்பட்டதுதான் தவிர, இறைவனுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு தீமையும் உங்களுக்காக இல்லை. ஏனென்றால் அவனுடைய அருள் உங்களுடைய மனதில் இருக்கின்றது, எந்த துன்பமும் உங்களுக்கு நிகழக்கூடாது என்று. அவ்விதமாக இருக்க நான் அந்த மனதிற்கு அறிவிக்கின்றேன், துன்பங்கள் தான் வாழ்க்கை என்று அறிவிக்கின்றேன். அறிவித்த பிறகு நான் கவலைக்குள்ளாகிறேன். என் மனதிற்கு நான் எப்பொழுது ஒன்றை அறிவிக்கின்றேனோ இறைவனுடைய அருளுக்கு நேர் மாற்றமாக அப்பொழுது நான் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன் என்னுடைய கவலையை. எப்பொழுது நான் இறைவனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது என்னுடைய துட்சகணம் ஆரம்பமாகிறது. கடவுள் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் நாம் உண்மையாளர்கள் இல்லை. கடவுள் யார் என்பதும் தெரியாது, எப்படி அவனை நம்புவது என்பதும் தெரியாது. நான் கடவுளை நம்புகின்றேன் என்ற அந்த வார்த்தைகளை கூறுவதன் காரணமாக உங்களுடைய வார்த்தைகளை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அது நல்ல வார்த்தையாக இருக்கிறது. கடவுளை நம்புகின்றேன் என்று கூறுவது நல்ல வார்த்தையாக இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டான். இனி கடவுள் யார் என்பதை உங்களுக்கு கற்பிக்க வேண்டி, எனக்கு என் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்ற அந்த ஆவல் இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருந்திருப்பான். என்னை பற்றி அறிந்தது போலும், நான் அவர்களுடைய கைப்பிடிக்கில் இருப்பது போலும், அவர்கள் கூப்பிட்டால் நான் வர வேண்டும், வேண்டாம் என்றால் நான் போய்விட வேண்டும், வெள்ளிக்கிழமைகளில் நான் பிரார்த்தனைக்கு அழைத்தால் நீ வர வேண்டும், அப்படி இல்லை என்றால் மற்ற நாட்களில் நீ போய்விட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளை நான் பிரார்த்தனை மேற்கொள்வேன், என்னை கேட்கொள்ள வேண்டும், முடித்துவிட்ட பிறகு நீ போய்விட வேண்டும், எனக்கும் உனக்கும் சம்மதமில்லை. அல்லது ஒரு நாளைக்கு 5 வேளைகள் நான் தொழுவேன், அப்பொழுது மட்டும் என்னை கவனித்துக் கொண்டால் போதும், மிச்ச நேரங்களில் நீ தேவையில்லை. காலையில் 5:30 பிறகு 12:30 தொழுகை நடத்துகின்றோம். காலையில் 5:30 பிறகு 12:30 தொழுகை, மிச்ச 7 நேரம் தேவையில்லை. நான் அழைக்கும் பொழுது நீ வந்தால் போதும், மற்றபடி என்னுடைய காரியங்களில் நீ தலையிடக்கூடாது, எனவே உன்னை ஒதுக்கி வைக்கின்றேன் 7 நேரங்கள். இவ்விதமாக ஒரு நாளைக்கு 5 முறைகள் நான் தொழும்பொழுது 5 தடவைகள் 5 முறைகள் நான் என் இறைவனை விளக்குகின்றேன். கூப்பிடுவதும் கூப்பிட்ட பொருளுக்கு வருவதும், முடித்த பிறகு போ என்று கூறுவதும் போய்விடுவதும், இவ்விதமாக நான் என் இறைவனை இழிவுக்குள்ளாக்குகின்றேன். நான் இறைவனை அறியவில்லை. இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்பதை நாம் அறிகிறோம். வேதத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி, இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் ஆம் இருக்கின்றான். எங்கே இருக்கின்றான் என்று கேட்டால் எங்கும் இருக்கின்றான். என்னுடைய செயல்களை அவன் கவனிக்கின்றான் என்று கேட்டால் ஆம் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்னை பற்றிய அனைத்தும் என் இறைவன் அறிந்திருக்கின்றானா? ஆம். எனக்காக என் இறைவன் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிரப்பமாக படித்திருக்கின்றானா? ஆம். என்னுடைய காற்று மூச்சு சுவாசத்துக்காக குறைவிருக்கிறதா? இல்லை. என்னுடைய தண்ணீரத்தில் குறைவிருக்கிறதா? இல்லை. என்னுடைய உணவுக்கு குறைவிருக்கிறதா? இல்லை. எனக்கு முன்பாகவே என்னுடைய தேவைகளை படைத்த பிறகு என்னை படைத்தான். இது சத்தியம்தானே? ஆம். பிறகு நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்கு என்ன குறை இருக்கும் என்று இப்பொழுது நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் என்று கேட்டால், இப்பொழுதுதான் இறைவனுக்கு எதிராக நாம் பேச ஆரம்பிக்கின்றோம். நாளைய வாழ்க்கையில கவலை எல்லாம் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி. உங்களுக்காக அனைத்தையும் படைத்த பிறகு உங்களை படைத்தான் என்று சற்று முன்பாக ஒரு கேள்விக்கு பதில் கூறினோம். இறைவனை நாம் ஏற்றுக்கொண்ட நிலையில் அவன் கற்பித்த அந்த சத்தியத்தை பேசினோம். இது வேதமாகும். வேத புத்தகத்தில் வேதம் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் அந்த வேதம் முழுமையாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவின் பெருமையை கொண்டு நீங்கள் வளரும் பொழுது, அறிவுதான் வாழ்க்கை என்று நீங்கள் கொள்ளும் பொழுது, இறைவனுடைய அருள் வாழ்க்கை இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டுதான் நாம் முதலில் ஆனா ஆவண்ணா ஏபிசிடி படிக்க ஆரம்பிக்கின்றோம். நான் என் வாழ்க்கையை அமைப்பேன். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய படிப்பில் இருக்கிறது. என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் நான் வாழ வேண்டும். அந்த அறிவை மனிதர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த மனிதர்களுடைய அறிவின் வளர்ச்சியோ இன்னும் தேவைப்படுகின்றது. எந்த காலத்திலும் அறிவு வளர வேண்டியிருக்கின்றது. ஆக எந்த காலத்திலும் அறிவு என்பது அறியாமை என்பதையும் அறிகின்றேன். பிறகும் அந்த அறியாமையை கற்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் கால் நூற்றாண்டுகளை நான் அதற்காக செலவு செய்கின்றேன். வளர்ச்சியின் போது நான் என் அறிவின் வளர்ச்சியை, என் இறைவன் மீது நான் கொள்ளக்கூடிய அந்த ஞானங்களின் மீது நான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அதனுடைய பாதையை நான் தவறவிட்டேன். என்னுடைய படிப்பிலும் என்னுடைய அறியாமையிலும் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேன். யாவற்றையும் அறிந்தவன் இறைவன் என்ற அந்த வாக்கை ஏற்றுக்கொண்டேன். அறியாமைதான் வாழ்க்கை என்ற அந்த ஒரு மனிதனுடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டேன். இதில் குழப்பம் நம்முடைய இருதயத்திற்கு அமைகிறது. அனைத்து ஞானங்களும் இறைவனிடம் இருக்கின்றன என்பதை நம்முடைய இருதயத்தில் உள்ள வேதம் நமக்கு சத்தியம்தான் என்று கூறுகின்றது. ஆனால் அறியாமைதான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு அந்த படிப்பறிவை இறைவனுடைய ஞானங்களுக்கு மேலாக நான் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். காலை மாலை இரவு பகல் என்று பார்க்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த அறியாமையை கற்பதற்காகவும் இந்த அறியாமையை கொண்டுதான் நான் வாழ வேண்டும் என்று அந்த உறுதி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது தவறான பாதையா அல்லது சத்தியத்திற்கு ஒப்பான பாதையா என்பதை நாம் அறிய வேண்டும். மனதிற்கு எது தெளிவோ அது மட்டும்தான் சத்தியம். மனதிற்கு எது சரியில்லையோ அது எனக்கு நானே தீமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டதன் கெட்ட விளைவை நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்பதனுடைய அடையாளமாகும். தெளிவான ஒரு கேள்வி, இறைவனிடம் இருப்பது அறிவா, நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது அறிவா? மனிதர்களுடைய வழிமுறைகள் என்னவென்றால், உங்களிடம் இருப்பதை நான் அபகரிக்க வேண்டும், என்னிடம் இருப்பதை நீங்கள் அபகரிக்க வேண்டும். இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இறுதியாக பணம் என்ற ஒன்றை சம்பாதிப்பதை தவிர உங்களுடைய அறிவில் எந்த விதமான நன்மையும் இல்லை. அதிகமாக படித்தால் அதிகமாக பணம், குறைவாக படித்தால் குறைவாக பணம். பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து நம்முடைய அறிவு என்ற ஒன்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அறிவு வளர வேண்டும். இனி உங்களிடம் இருப்பது வளரக்கூடிய அறிவா, அல்லது போதும் நான் படித்து முடித்துவிட்டேன் இதற்கு மேல் அறிவு கிடையாது என்று நாம் வாழ்க்கை கருதுகின்றோமே, அப்படி என்றால் அறிவு வளர வேண்டியிருக்கின்றது என்ற அடிப்படை இருக்கும் பொழுது நான் படித்து முடித்துவிட்டேன், இனி நான் வாழ்க்கையை வாழப்போகின்றேன், அறியாமை என்னும் இருளில் நான் நுழைகின்றேன் என்பது பொருள். குறைந்தபட்சம் 25 வருடங்களுக்கு பிறகு படித்து முடித்துவிட்டேன் என்று இருக்கும் பொழுது என் அறியாமையை நான் கற்றுக்கொண்டு விட்டேன், இனிதான் என் இறைவனிடமிருந்து நல்லருள் வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை இப்பொழுது நான் தேர்வு செய்ய வேண்டும். இளமையின் காலமெல்லாம் அறியாமையை கற்கக்கூடிய அந்த வகையில் நான் செலவு செய்துவிட்டேன். யாருக்கேனும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், அறிவு என்பது வளர வேண்டும், வளரவே இருக்கின்றது, வளர்ச்சி தேவை. இந்த காலம் அல்ல, எக்காலத்தும் சரி, அறிவு வளர வேண்டும். அந்த வளர்ச்சி பெறாத அறிவு அறியாமை. அந்த அறியாமையை நான் கற்றுக்கொண்டு விட்டேன், இதற்கு 25 ஆண்டுகள் நான் செலவு செய்தாகிவிட்டது, இனியாவது நல்லறிவு வேண்டும் என்ற அந்த பணிவை கொண்டு நாம் வெளியேற வேண்டும். மனிதனுடைய அறிவு அற்பமானது என்பதை அறிவதற்காக வேண்டி நான் ஒரு டிகிரி ஹோல்டர். எப்பொழுது மனிதனுடைய அறிவு அறியாமை என்று கூறுகின்றேனோ, இதைவிட ஒரு சப்ஜெக்ட் PhD டாக்டர் இன் பிலாசபி வாங்குறதுக்கு இதைவிட ஒரு தேவை அறிவு தேவையில்லை. மனிதனுடைய ஒட்டுமொத்த அறிவும் அறியாமை என்பதை நான் அறிவிக்கின்றேன், நீங்களும் அறிவிக்கின்றீர்கள். அறியுங்கள், அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு மாற்றமாக இதுவரையில் செயல்பட்டோம் அல்லது அதை பற்றி நினைவு கூறாத வகையில் வாழ்ந்தோம், இனியாவது இறைவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை, நான் அறிவீனத்தை படித்துவிட்டேன், இனி எனக்கு அறிவு, நல்லறிவு, வளரக்கூடிய அறிவு, மிகைத்த அறிவு, சத்தியம் தேவை. சத்தியம் என்பது அதற்கு மேலாக ஒன்று கிடையாது, வளர வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய அறிவு என்றென்றும் தீர்த்தரமானது, அறிவற்றது சத்தியம் இல்லை, அவ்வாறு இல்லை என்றால் ஒரு நாள் அகிலங்களை நான் மிகைத்துடுவேன், நானும் ஒரு உயிரை படைத்துடுவேன் என்பது உங்களுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு நான் நம்பக்கூடிய ஒன்று என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அது சத்தியம் அல்ல, மிகையான பேச்சு. அறியாத ஒன்றை பெருமைக்காக பேசுகின்றோம். மனிதன் யாவற்றையும் மிகைத்து விடுவான், அறிவை கொண்டு கடவுளையும் மிகைத்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் வரையில் நாம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். அற்பமான ஒரு சிறு பிரச்சனையை ஏற்படுத்தி இதிலிருந்து மீளுங்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் கூறும்பொழுது நான் முயற்சி செய்கின்றேன், என்னுடைய நோயோ அல்லது என்னுடைய பிரச்சனைகளோ அல்லது எனக்கு என்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்டுவிட்ட ஒரு நஷ்டத்தையோ நான் ஈடு செய்யப் போகின்றேன் என்ற அடிப்படையில் நீங்கள் முயலும் பொழுது நாம் அறிய வேண்டும், என்னுடைய அறிவை கொண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன், நன்றாக சம்பாதித்தேன், சம்பாதித்ததை நான் காப்பாற்ற வழி அறிய மாட்டேன், என்னுடைய பொருள்கள் என்னை விட்டும் நீங்கிவிட்டன, நான் அறியாத படத்திலிருந்து ஒரு சோதனை வந்தது, என்னுடைய பொருள்கள் நீங்கிவிட்டது, இன்னும் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது, இனி என்ன செய்வது, மனம் உடைந்து போனேன். எப்பொழுது மனம் உடைகிறது என்றால் என் மனதில் இறைவன் ஏற்படுத்திய ஒரு அழகான வாழ்க்கைக்கு எதிராக நான் வாழ்வேன் என்று எப்பொழுது இறைவனை ஒதுக்கிவிட்டு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களை இந்த வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தீர்களோ, இறைவனுடைய உதவி இல்லாமல் உங்களுடைய அறிவை கொண்டு எப்பொழுது உங்களுடைய மனதிற்கு நீங்கள் இனி நான் வாழ்ந்து விடுவேன் என்ற எண்ணத்தை கொண்டீர்களோ, அப்பொழுதே இறைவன் நீங்கிவிட்டான், உங்களுக்கான காலத்தவணை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். சொற்ப காலம் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள், பிறகு நீங்கள் வேதனையில் பிடிக்கப்படும் பொழுது இறைவனே என்று அழைப்பதை தவிர உங்களுக்கு வழியிருக்கிறார். நீங்கள் நம்பி கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அறிவும், ஒவ்வொரு கோணமும் திசையிலிருந்தும் உங்களுடைய நன்மைகள் வந்து கொண்டிருந்த அவ்வளவும் தடைப்பட்டுவிடும். யாரை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, அழைப்பிற்கு பதிலளிக்க மாட்டார்கள், அவர்களுடைய சுமையே அவர்களுக்கு பெரிதாக இருக்கும் என்று நாம் அவரிடம் கூறுவோம், அன்று நீ எனக்கு உதவி செய்வேன் என்று கூறினாய், இன்று ஏன் செய்யவில்லை, அன்றிருந்த நிலை அப்படி, இன்று நான் சுமையில் இருக்கின்றேன், நானே தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன். மனிதனுடைய வாக்குறுதி செல்லாது. ஆனால் நான் கூறுவோம், நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள், எனக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று, மனிதனிடம் வாக்குறுதி வாங்குவது என்பது கூடாது. ஏனென்றால் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கின்றன. ஏற்றமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஒத்துக்கொண்டிருந்திருப்பார், நாளைக்கு எனக்கு இலக்கம் ஏற்படும் என்பதை அன்று நம்பவில்லை, இன்று இலக்கம் ஏற்பட்டுவிட்டது, நேற்று கொடுத்த வாக்குறுதி அன்று இருந்த சூழ்நிலை வேறு, இன்று கூடிய சூழ்நிலை வேறு. எப்படி நான் மனிதனை நம்ப முடியும்? எனக்கும் ஒரு நேரம் இருந்தது, நன்றாக இருந்தேன், இன்று நான் முடைப்பட்டவனாக ஆகிவிட்டேன். இன்னும் மோசமானது என்னவென்றால், நான் துன்பமான நிலையில் இருக்கும் பொழுது நாளைக்கு நான் அதை ஈடுகட்டி விடுவேன் என்று கூறுவதாகும். இன்று எனக்கு ஒரு பணம் தேவை, அந்த பணத்திற்காக நான் பேங்க் வட்டி வாங்குறேன். அப்படி வட்டி வாங்கும் பொழுது போஸ்ட் டேட்டட் செக் போட்டு எழுதி கொடுக்கிறேன், 2 வருஷத்துக்கு மாசம் மாசம் நான் இவ்வளவு பே பண்ணிடுவேன். இன்னைக்கு வாழ்றதுக்கே வர்க் இல்லை, நாளைக்கு இதை விட அதிகமாக எனக்கும் சம்பாதித்துக் கொண்டு அவனுக்கும் வட்டிக்கு சம்பாதித்துக் கொண்டு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் என்று நான் இன்று என்னுடைய முயற்சி இருக்கின்றேனே, இது தெளிவான நட்சத்திரத்துடைய பாதையா இல்லையா? நாளைய வாழ்க்கையை யார் அறிவார்கள்? ஒரு நேரம் நன்றாக இருந்தேன், நான் சம்பாதித்ததை எனக்கே காப்பாற்றிக்கொள்ள வழி இல்லை என்று நான் இந்த நிலைக்கு ஆகிவிட்டேன். இப்பொழுது கடன் வாங்கிக் கொண்டு கடனுக்கு வட்டியும் எனக்காகவும் நான் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் வட்டிக்காகவும் சம்பாதிக்க வேண்டும். நாளைக்கு 2 வருஷங்களுக்கு இவ்விதமாக நான் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்று நான் கூறுகின்றோமே, எந்த விதத்தில் நியாயம்? நாளைய வாழ்க்கையை பற்றி யார் அறிவார்கள்? நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா, இறைவனிடம் இருக்கிறதா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று கூறக்கூடிய நீங்கள், இறைவனிடமிருந்து எனக்கு உதவி கிடைத்தால் தவிர உதவி இல்லை, அவனிடமிருந்துள்ள பாதுகாப்பு இருந்தால் தவிர பாதுகாப்பு இல்லை, படைத்த அவன் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தால் தவிர வாழ்க்கை இல்லை, இது இறை நம்பிக்கையுடைய அடிப்படை. நான் என்னை படைத்துக் கொள்ளவில்லை, இப்பொழுதும் நான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை, நெஞ்சின் இயக்கம், சுவாசப்பைகளின் இயக்கம் என் மூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய இருதயத்தின் இயக்கம் இரத்த ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய குடல்கள் ஜீரணப்புகளின் இயக்கம் பசியும் இருக்கின்றது, தீமையும் கழிவுகளாக நீக்கப்படுகின்றன, நன்மைகள் விளைவிக்கப்படுகின்றன, இதில் உங்களுடைய பங்கு என்ன? உணவுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று இறைவன் அறிவித்துவிட்டான், இல்லை மருந்துதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். நன்மைக்கு பதிலாக தீமை, நன்மை தீமை இவ்விரண்டும் இருவேறு பாதையில் இருக்கும் பொழுது இரண்டையும் ஒன்று சேர்த்தோம் குழப்பத்திற்குள்ளானோ? ஏனென்றால் மனிதனை நம்பியதன் காரணமாக, இறைவனை நம்பிக்கை கொண்டேன் என்று கூறிய பிறகு மனிதனை நம்பியதன் காரணமாக இந்த நிலை. உணவு உங்களுடைய வாழ்க்கையா, மருந்து உங்களுடைய வாழ்க்கையா என்று கேட்டால் வேதம் என்ன சொல்கின்றது? சத்தியம் இறைவனிடம் இருந்துள்ள அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை என்ன பேசுகின்றது? இப்பொழுது உணவு உங்களுக்கான வாழ்க்கையா, மருந்து உங்களுக்கான வாழ்க்கையா என்று கேட்டால் இறைவனுடைய வார்த்தை என்ன, மனிதனுடைய வார்த்தை என்ன? எது சத்தியம், எது அசத்தியம்? இரண்டும் சமமாகுமா? சமப்படுத்துவதே தவறு என்று இருக்கும் பொழுது கெட்டதை மேன்மையாக கருதி கொண்டு அந்த மருந்துகளை என்னுடைய வாழ்க்கை காக்கிக் கொண்டு உணவுகளுக்கு பத்தியமிட்டுவிட்டு அந்த உணவு எனக்கு ஆகாது, எனக்கு உணவு எனக்கு ஆகாது, இயற்கையின் உணவு உங்களுக்கு ஆகாது ஆனால் மருந்துகள் ஆகும், எப்படி நாம் தீர்மானித்துக் கொண்டோம்? இப்பொழுதும் இறைவனுடைய மகத்தான சோதனையில் இருக்கின்றது, நீங்கள் எதனை நம்புகின்றீர்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. தீமையை நம்பும் பொழுது அதற்குரிய காலத்தவணையின் மீது அந்த தீமைக்குரிய விளைச்சல்களை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். இறைவனுடைய வாக்குகளை நம்பும் பொழுது அவன் படைப்பவன், வாழ்விப்பவன், என்றென்றும் சுகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதனை நம்புகின்றீர்களோ அந்த நம்பிக்கைக்கு உரிய ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கின்றான். அது பொய் என்று இருக்கும் பொழுது அதனுடைய விளைச்சல்கள் உங்கள் கண் முன்பாக வரும் பொழுது அந்த வேதனையில் நீங்கள் சொற்பகாலம் அல்லது நீங்கள் இறைவன் எந்த அளவுக்கு விதித்திருக்கின்றனோ அந்த விதியின் பிரகாரம் காலத்தில் வாழ்ந்தாக வேண்டும். அது நீங்கள் தீமையை மேற்கொண்டதற்கான இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பரிகாரம். இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக, மனிதனுடைய அறிவை நம்பியதன் காரணமாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த பரிகாரம் உங்களுடைய வேதனையில் சில காலம் வாழ வேண்டும். அப்பொழுது நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் அனைவரிடமும் செல்லுங்கள், இந்த ஒரு நோயை குணப்படுத்துங்கள். அவர்களால் முடியாது. இப்பொழுது அறியுங்கள், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். அப்பொழுதும் வேறு டாக்டர், வேறு டாக்டர், பிறகு மருத்துவத்துறையே மாற்ற வேண்டியது. ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, அக்குபதி என்று மாற்ற வேண்டியது. அதிலும் உங்களுக்கு சொற்பகாலம், நம்பிக்கைக்குரிய சொற்பகாலம். அந்த நம்பிக்கைக்குரிய காலம், அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய ஒரு இறைவன் கூறுவது நம்பிக்கைக்கு உரிய ஒரு பதில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நல்ல விதமாக இருக்க வேண்டும், சத்தியத்தின் பாதையில் அமைய வேண்டும். ஆனால் நீங்கள் கெட்டதை நம்பி அது ஒரு வாழ்க்கை இருக்கிறதென்றால் கெட்ட வாழ்க்கை தொடர்கின்றது. அந்த கேடுகளில் சில காலம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று தோன்றும், ஆனால் உள்ளுக்குள் அவ்வளவு கேடுகள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. சத்தியம் நிலை பெறும், கேடுகள் அதற்குரிய நோயை உங்களுக்கு விளைவிக்கும் பொழுது நாம் அதில் மூழ்குகின்றோம். இப்பொழுது நம்பிக்கை கொண்ட அந்த கேடான பாதை உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையாக உதவி செய்ய முன்வர வராது. நீங்கள் எதனையெல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ அந்த மருந்துகளுடைய கேடுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாத்திரைகளை சாப்பிடும் பொழுதும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் உங்களுடைய நம்பிக்கையை சுகமாக இருந்த அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடைய வேகம் தான் சுகமாக நீங்கள் உணர்கிறீர்கள். மருந்துகளுடைய கேடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த கேடுகள் அதிகமாகும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை குறையும். நம்பிக்கை குறையும் பொழுது இப்பொழுது அந்த கேடுகளுடைய மிகை உங்களை மிகப்பெரும் துன்பத்திலும் பல்வேறு நோய்களையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதனையும் நாம் அறிகின்றோம். ஒவ்வொரு மருந்தும் சாப்பிடும் பொழுது ஒரு சொற்ப நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் உங்களுக்கு சுகம் கிடைக்கின்றது. பின்னரோ மீண்டும் பழைய வழியை விட அதிகமான வழி, நாளையில் இன்னும் அதிகமான மருந்துகள், அதிகமான வீரியம் உள்ள மருந்துகளே என்னுடைய வாழ்க்கையாக அமையும் வரையில். எனினும் உங்களுடைய நோய் உங்களை நீங்காது. ஒன்றுக்கு மேல் பல நோய்கள் உருவாகி கொண்டிருக்கும். ஒவ்வொரு நோய்க்கும் இதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த காரணத்தை அவர்கள் நிவர்த்தி பெற மாட்டார்கள். அவர்களுடைய எந்த ஒரு அறிவும் உங்களுடைய நோய்களை குணமாக்க உதவி செய்யாது. ஒவ்வொரு நோயும் அதிகமாகும். இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நாம் செல்ல வேண்டியது தீவிர சிகிச்சை பிரிவு. அங்கும் உங்களுக்கு பல கேடுகள் காத்திருக்கின்றன. நம்முடைய இறுதி மரணம் அங்குதான். இறைவனுடைய பொருத்தத்தில் வாழ்ந்து அவனுக்கு மட்டுமே நன்றியோடு வாழ்ந்து அவன் திருப்தியைக் கொண்டு நாம் மரணமடைய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்க, இறைவனை சுத்தமாக நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மனிதர்களிடம் சென்று நீ என் உயிரை காப்பாற்று என்று கூறுகின்றோம். இதுதான் நாம் இறுதி நிலை அடைந்துவிட்டோம். இறைவனுடைய பொருத்தத்திற்கு நாம் வாடாமல் அவனுடைய வெறுப்பிற்கும் அவனுடைய கோபத்திற்கும் ஆளாகிவிட்டோம். எப்பொழுது நாம் தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் செல்கின்றோமோ, நீதான் எனக்கு தெய்வம், நீ காப்பாற்று என்று. ஆனால் அவர் கூறுகின்றார், எனக்கு முடியாது, பார்க்கலாம் என்று கூறுகிறார். உதாரணமாக நெஞ்சுவலியின் காரணமாக சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று விட்டோம், இன்டென்சிவ் கேர் யூனிட் போயிட்டோம். டாக்டர் எப்பட்டுக்கான்னு கேட்கும்போது சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நாள் போகணும், 24 மணி நேரம் ஆகணும், எதுவும் சொல்ல முடியாது சொல்றாரா இல்லையா? அதன் பிறகு நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதாவது இரண்டு பக்கம் திரும்ப வேண்டும், அப்பொழுது கிடையாது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லும் பொழுதே முட்டாளோடு நாம் இணைந்து விட்டோம், திரும்ப வேண்டும் என்று நான் போவதில்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கேயே இருக்கிறோம். இந்த அறிவை என்னவென்று சொல்றோம், என்னால் முடியாது. அப்படி என்றால் தீவிர சிகிச்சை பிரிவு என்று வைத்திருக்கிறீர்கள், அதனுடைய பொருள் என்ன? இறந்து போய் கொண்டு வந்துவிட்டால் 5 நிமிடம் முன்பாக கொண்டு வந்தால் நான் காப்பாற்றியிருப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டர்கள், உயிரோடு இருக்கும் போதே 24 மணி நேரத்துக்கு ஒன்று சொல்ல முடியாது சொல்லக்கூடிய இந்த டாக்டர்கள், எப்படியும் முன்னுக்கு பின் வரலாங்க, எவ்வளவு வெறுப்புக்குரிய ஒரு பேச்சை, தனிமை இல்லாத ஒரு சக்தியை கொண்டு இருப்பதாக அவர்கள் உங்கள் முன்பாக வருகின்றார்களே, நாமும் நம்புகின்றோம். அவங்களுடைய வாய்களாலேயே கேட்ட பிறகு அந்த நிமிடமே டிஸ்சார்ஜ் செஞ்சு வீட்டுக்கு போனா என்ன, முடியாது, அங்கேயே சாக வேண்டும், இதுதான் சரியான இழப்பு. அப்படி இல்லை என்றால் நான் சாகடித்து விட்டேன், டாக்டரிடம் சென்றிருந்தால் காப்பாற்றி இருப்பார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள் முடியாது என்று கூறுகின்றார்கள், என்ன நடக்கும் என்று தெரியாது என்று கூறுகின்றார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், 24 மணி நேரத்துக்கு எதுவும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது என்றால் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது அங்கு, என்ன செய்கின்றோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. இவர்களிடமா நீங்கள் உங்களுடைய வைத்தியத்தை மேற்கொள்வீர்கள்? நம்முடைய நல்லறிவு நமக்கு புகட்ட வேண்டும். நன்மைக்கு பதிலாக தீமையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எந்த வழிமுறை நமக்கு ஆகாது என்பதை நாம் அறிய வேண்டும். இதனை கூட விளங்க வைப்பதற்கு வாழ்க்கையை முழுவதும் நான் தொலைத்து எத்தனையோ எண்ணற்ற மனிதர்கள், கொடிக்கணக்கான மனிதர்கள் ஐசியூல செத்துக்கிட்டுறாங்க. சாவு அங்கே என்ன வேலைங்க இல்லையா? தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நல்லறிவு இருந்தா சுகமாக இருக்கும், தீவிரமா முயற்சி பண்ணியும் என்னால் சுகமாக்க முடியும் சொன்னா அவ்வளவு முயற்சியும் வீணானது தானே?
அப்ப இந்த வீணான செயல்கள் அவ்வளவும் இருக்கக்கூடிய உயிரை குறித்திருக்குமா? இருக்கக்கூடிய உயிரை வாழ வைக்கிறது வாழ வைப்பதற்காக எந்த உதவியும் அது உங்களுக்கு செய்திருக்குமா? தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்பது புரிய வேண்டும். ஆனால் நாம் அவர்கள் தெய்வ மாதிரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். தெய்வத்திற்கு அடுத்ததாக என்று இருந்தது, இப்பொழுது அவர்கள்தான் தெய்வம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் நம்முடைய இறை நம்பிக்கைக்கு இறுதியான சோதனை. நாம் நம்முடைய வீடுகளில் இருக்கின்றோமா அல்லது டாக்டர்களிடம் சித்திரவதை உண்டாகி அவர்களை நம்பி மோசம் போகின்றோமா? எப்பொழுது அவர்களை நம்பி நம்முடைய உயிர் பிரிகின்றதோ அப்பொழுது இறைவன் நம்மை கவனிக்கின்றான். என்னை நம்பி உயிர் பிரியவில்லை, அவர்கள் தற்கொலைக்கு ஈடான ஒரு காலத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்னுடைய காலம் இன்னும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து உயிரை வாங்கியிருக்கின்றார்கள். உணவு என்ற ஊட்டம் கிடையாது, மருந்துகளை கொண்டு நான் ஊட்டுகின்றேன், அவர்களுக்கு உயிரூட்டுகின்றேன் என்று எண்ணும்பொழுது என்னுடைய நல்ல அறிவு கெட்டுவிட்டது, என் இருதயம் உள்ளாகி போய்விட்டது. இனி எந்த நன்மையும் நான் அறிய முடியாது, உணரவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் மனிதர்களை பின்பற்றி மந்தைகளை போன்று டாக்டர்களிடம் சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நல்லறிவு உங்களுக்கு புகட்ட வேண்டும். நாம் அறியாதவர்களிடம் சென்று கொண்டிருக்கின்றோம், அறிவற்றவர்களிடம் செய்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தங்களை ஸ்பெஷலிஸ்ட்கள் என்று கூறுகின்றார்கள், அவ்விதமாக அல்ல, அவர்கள் அறிவற்றவர்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு மாதம் கழித்தும் இறக்கின்றார்கள், 6 மாதங்களும் அங்கிருந்து இறக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் கையில் அவர்களுடைய மருந்துகளின் காரணமாக நான் சாகடிக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மையை தவிர, தீவிரமாக முயற்சி செய்தும் நான் உயிர் பிரிந்துவிட்டேன், உயிர் பிரிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. நாம் கூறுகின்றோம் டாக்டர் முயற்சி செஞ்சாங்க, ஒண்ணு முடியல. என்ன முயற்சி செஞ்சாங்க? அறிவு இருந்தா வெளிவந்திருக்கலாம், அறிவில்லாத காரணமாக செத்ததுன்னா அவர்களிடம் அறிவு என்று ஒன்று இருந்தால் தீவிரமாக ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? முயற்சி செய்த பிறகும் அவ்வளவு அறிவையும் உபயோகப்படுத்தி முயற்சி செய்தும் இறந்துவிட்டார் என்றால் அவ்வளவு அறிவும் பொய்யானது என்பதை அறிய வேண்டும். இதற்கு நமக்கு எத்தனை காலம் பிடிக்கும்? ஒரு நோயாளி உள்ளே சென்று வெளியே வரும் பொழுது அவ்வளவு டாக்டர்களும் முயற்சி செய்து அவரை காப்பாற்ற முடியவில்லை. போகும்போது நடந்து போறாரு ஆஸ்பத்திரிக்கு, அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போயிட்டு அங்கிருந்து இறந்து பொட்டலமா வெளியே வருது. அவ்வளவு டாக்டர்களும் பொய்யர்கள், அறிவற்றவர்கள், முட்டாள் பெயர்கள் என்று புரிவதற்கு ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம்? இந்த முட்டாள்களை நம்பி இனியும் சீரழிந்து கொண்டிருப்பது நம்முடைய துர்ச்சகனமாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று கூறிய பிறகு கடவுளுக்கு மேலாக மனிதர்களிடம் சக்தி இருக்கிறது என்று எண்ணினோமே அதனுடைய விளைச்சல் நாம் இன்று அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று நான் கூறும் பொழுது கடவுள் யார் என்பது தெரிய வேண்டும், பிறகு நம்பிக்கை. இதுதான் கடவுள், இவர்தான் கடவுள், இங்குதான் கடவுள் அடிக்கிறது, அங்குதான் கடவுள் அடிக்கின்றது என்று நாமே கட்டிடங்களை கட்டி வைத்துக் கொண்டு நமக்கு நாமே கற்பனைகளில் ஆகி இங்கு கடவுள் இல்லை, அங்கு சென்று நான் பூஜிக்க வேண்டும், அங்கு சென்று நான் தொழுகை நடத்த வேண்டும், இங்கு சென்று நான் ஜபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போட்டிக்கு நானும் கடவுளை நம்புகின்றேன், எனக்கும் கடவுள் இல்லங்கள் இருக்கின்றது, கடவுளுக்கு ஒரு இல்லம் தேவையா அல்லது கடவுளுக்கு உங்களுடைய உள்ளம் தேவையா, எது? உங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது? இறைவன் ஒவ்வொருவருக்கும் நல்லவே கொடுத்திருக்கின்றான். உங்களுடைய வேதம் என்ன சொல்கின்றது? கடவுளுக்கு இல்லம் தேவையா அல்லது கடவுளுக்கு உங்களுடைய உள்ளம் தேவையா, எது வேண்டும்? கடவுளுக்கு எது வேண்டும்? உள்ளத்தில் இடம் கிடையாது, இல்லம் கட்டிக்கு நன்கு போய் உட்கார் நான் வந்தால் என்னை கவனித்துப்படும் என்று கூறுகின்றோமே, இதைவிட கடவுளை இழிவுபடுத்துவதற்கு பெயர் என்ன இருக்கின்றது? இதற்கு பெயர் தொழுகை, இதற்கு பெயர் பூஜை, இதற்கு பெயர் இறை வழிபாடு என்று நாம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை பின்பற்றினோம், முன்னோர்களை பின்பற்றினோம், இறைவனை பின்பற்றவில்லை. இப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருந்த ஒரு கேள்விதான், இறைவனுக்கு தேவை உங்களுடைய உள்ளமா, நீங்கள் கட்டக்கூடிய இல்லமா? அவனுக்கு ஒரு வீடு தேவையில்லை, வானங்களும் பூமியும் அவனுக்குரியது. நீங்கள் கட்டக்கூடிய ஒரு வீடு அவனுக்கு தேவையில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் அவனுக்கு இடம் இருக்கிறதா அல்லது இல்லையா, இந்த இரண்டுதான். இது சத்தியமா இல்லையா? நான் அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நம்முடைய இருதயத்தில் அவனுக்கு இடமளித்திருக்கின்றோமா? அவனுக்கு இடமளித்துவிட்டால் வேறு யாரும் அதை நெருங்கலாமா? மனிதனுக்கு இடமளிக்கலாமா உள்ளத்தில்? இதில் நம் எந்த அளவுக்கு நாம் உண்மையை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சுகமாக வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு, சுகம் ஆகாது என்பது மனிதனுடைய வாக்கு. மனிதனுடைய வாக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், சுகமாக வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டோம். இன்டென்சிவ் கேர் யூனிட் என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அனைத்து ஸ்பெஷலிஸ்டுகளும் இருக்கின்றார்கள். அவ்வளவு அறிவும் அங்கு இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அங்கு போய் மரணிக்கும் பொழுது அவ்வளவு அறிவும் பொய்த்து விட்டது என்பதை அறிவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இன்று ஒவ்வொருவரும் மரணிப்பது அங்க மட்டும் அங்கதானே. இன்னைக்கு 1000 பேர் இறந்தாங்க சொன்ன மருத்துவத்துக்கு இறந்தாங்க சொன்னா அந்த 1000 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவு போய் தானே இறக்கணும். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒட்டுமொத்த சமுதாயம் உலக அளவில் அழிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் கூட புரியவில்லை என்றால் நம்முடைய இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. நன்மையை பார்த்தால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தீமையை பார்த்தால் இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அளவுக்கு நம்முடைய இருதயம் முடிப்பொய் அதில் துருவாக படைந்துவிட்ட மனிதனுடைய வழிமுறைகள் இனி நாம் அதை எடுக்க முடியாது. சிந்தித்து பார்த்து தெளிவுபட வேண்டி ICU அந்த ஒரு இடம் நம்முடைய சபக்கிடங்கு. அங்கு இருப்பவர்கள் வெட்டியான்களை போன்றவர்கள், கட்டியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அறிய வேண்டும் இவர்களை யார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாவலர்களாக, உங்களுடைய நோய்களுக்கு தீர்வு அளிப்பவர்களாக எடுத்துக்கொண்டீர்கள். நம்முடைய நன்றறிவுக்கு நிகழ்ந்த கேடே என்று நான் என் இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புகின்றேன். என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை கொண்டு இப்பொழுது உங்களுடைய இறுதியத்தை தூய்மையாக்குங்கள். அதனை இறை இல்லங்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். உள்ளம் இறைவனுக்கு சொந்தமானது, உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் அங்கு இருக்க வேண்டும். நிம்மதியும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக என்று இருக்குமானால் அந்த உள்ளத்திற்கு இறைவனுடைய வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் அங்கு இருக்கக்கூடாது. மனிதனுடைய அறிவு களிமண் மண்டைக்குள் இருக்க வேண்டுமே தவிர அந்த அறிவு இருதயத்திற்குள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் இது செருப்புக்கு சாக்கடைக்கு சமமான ஒரு அறிவாகும். அங்கு இருப்பதோ பிரகாசமான இறைவனுடைய நேர்வழி, மனமிக்க வாழ்க்கைக்கான நேர்வழி உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கின்றான். என்னை நம்புகின்றேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் நான் யார் என்பதே தெரியாத நிலையில் என்னை நம்புகின்றீர்கள். எனவே நீங்கள் என்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய நோய்கள் அதிகமாகின்றன. யாரையெல்லாம் நம்பினீர்களோ கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது கடவுளே என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். இப்பொழுது அறியுங்கள் யார் என்பதை. உங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு சென்று கூப்பிடவில்லை, சர்ச்சுக்கு சென்று கூப்பிடவில்லை, கோயிலுக்கு சென்று கூப்பிடவில்லை. இருந்த இருந்து நீங்கள் இருத்தப்பட்டு விட்டீர்கள். யார் உதவிக்கு இல்லை. இப்பொழுது இறைவனே என்று கூப்பிடுகின்றீர்கள். அந்த அழைப்புக்கு பதிலளிப்பவன் நான் தான். உங்களுடைய துன்பத்தை நீக்கிவிட்டால் மறுநாள் காலையில் எழுந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், செக்அப் செய்து கொள்ள வேண்டும் டாக்டரிடம். இரவின் பொழுதில் யாருமே உங்களை நெருங்க முடியாத நிலையில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தூக்கம் இருக்கிறது. உங்களுக்கோ துக்கம், யாரையும் எடுப்ப முடியவில்லை. எடுப்பினாலும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. வாயிலிருந்து சத்தமும் வரவில்லை. வலி உயிர் போகின்றது. யாரும் உங்களை காது கொடுத்து கேட்க முடியாது. இப்பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து ஒரு எண்ணம், இறைவனை காப்பாற்று என்ற அந்த ஒரு எண்ணம் தான். அந்த அழைப்புக்கு செவியேற்று உங்களுக்கு தான் யார் என்பதை அறிவிக்க வேண்டி அந்த ஒரு வழியை நீக்கிவிட்டால் மறுநாள் காலையில் எல்லோரையும் கூப்பிட்டு எனக்கு எப்படி இருந்தது, இப்ப சரியா போச்சு, இப்ப போய் நான் வந்து செக்அப் பண்ணிட்டு இனிமேல் நான் இந்த வழி வராமல் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விளைகின்றோம். இறைவனுக்கு மகா நன்றி கேட்டவர்களாக அந்த இரவு பொழுதில் இறைவன் உங்களுக்கு பதிலளித்து சுகமாக்கியதை நாம் இறைவனுடைய ஒரு பாக்கியம், அவனுடைய உதவி பாதுகாப்பு என்பதை நம்ப தவறினோம், அறிய தவறினோம். ஏனென்றால் மனிதனுடைய உதவியும் பாதுகாப்பும் இறைவனுடைய உதவியின் பாதுகாப்பை விட மிகைத்ததாக நாம் கொண்டிருந்திருக்கின்றோம். இறைவன் யார் என்பதையும் அறியவில்லை. அறிவிக்க வேண்டி அந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு இறைவன் செய்து காட்டினாலும் பின்னர் நாம் அதனையே மேற்கொள்கின்றோம். பழைய வழிமுறைகளை நாம் மேற்கொள்கின்றோம். யாரொருவருக்கும் அப்படி குழந்தைகளுக்கும் ஜுரம் ஏற்பட்டு 3-4 நாட்கள் அது குணமாகவில்லை. இரவு பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஜுரம் அதிகமாகிறது. 5வது நாளும் குழந்தை இறந்துவிடுமோ என்ற அளவுக்கு உங்களுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது. இனிமேல் தாங்காது என்ற அளவுக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது மனிதர்களுடைய வழிமுறைகளை நான் நம்புவதிலிருந்தும் இப்பொழுது நான் விளக்கப்பட்டுவிட்டேன். இது இறையருளாகும். முதலில் நீங்கள் யாரை நம்பினீர்களோ அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்குகின்றது. டாக்டர்கள் சென்று ஊசி மருந்து எல்லாம் போட்டாகிவிட்டது. 5-6 நாட்கள் ஜுரம் குறையவில்லை, பலகீனமாக இருக்கின்றான். கண் மூடிய கண் திறக்கவில்லை, நெருப்பாய் கொதிக்கின்றது, உடலை கொண்டிருக்கின்றான். இப்பொழுது பயம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது மனிதர்களுடைய மருந்துகள் இனி இவன் உயிரை காப்பாற்றாது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அந்த பயம் ஏற்படுகின்றது. வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது மேலும் இருக்கின்றது. ஆனால் செத்துத்தான் போவான் போயிடுவான்னு அந்த பயம் ஏற்படுகின்றது. இந்த பயத்திற்கு காரணம் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு ஓங்கி இருப்பதன் காரணமாகத்தான். உயிர் பறிபோய்விடக் கூடாதே என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் பயப்படுகின்றேன். இந்த பயத்திற்கான காரணம் மனிதர்களுடைய அறிவு செத்துவிட்டது. என் மகன் இறந்து விடுவான் என்ற அந்த எண்ணம் எனக்கு அறிவிக்க வேண்டும். மனிதர்களுடைய அறிவு செத்துவிட்டது என்பதை அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மாத்திரையை படுத்துக் கொண்டிருப்பீர்கள், ஏதோ ஒரு விதத்தில் மாத்திரையை படுத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் என் மகன் இறந்து விடுவான் என்பதை மட்டும் மனம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கடவுளே என்ற அந்த பிரார்த்தனை. முதலில் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது மனிதர்கள் செத்துவிட்டார்கள், மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், மனிதர்கள் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவ்வளவு கொடுத்தாகிவிட்டது, இப்பொழுது பயம் மேலோங்கிவிட்டது, நிச்சயமாக மனிதர்கள் பொய்ப்பித்து விட்டார்கள். எப்பொழுது உங்களுடைய பயம் மேலோங்கியதோ அப்பொழுது மனிதர்களுடைய உதவியும் பாதுகாப்பும் இல்லை, அவ்வளவு அறிவும் வீணானது என்பதை முதலில் அறிவிக்க வேண்டி இந்த சூழ்நிலை. நாம் இப்பொழுது மனிதர்களை கைவிட்டுகின்றோம், இறைவனே என்று திரும்புகின்றோம், இரவு பூராவும் அழுகின்றோம். பிரார்த்தனை கோயிலுக்கும் போகவில்லை, மசூதிக்கும் போகவில்லை, சர்ச்சுக்கும் போகவில்லை, பூஜை அறைக்கும் போகவில்லை, நமாஸ் படிக்கவும் முடியாது, ஜபம் செய்யவும் வழியில்லை, ஆனால் உள்ளத்தில் வேகம், என் இறைவனை காப்பாற்றுகின்ற வேகம், இது இறை வழி பிரார்த்தனையாகும், இது உள்ளார்த்தமான பிரார்த்தனையாகும். இந்த பிரார்த்தனைக்கு இணையாக எந்த பிரார்த்தனையும் கிடையாது. நீங்கள் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்றாலும் சரி, அதைவிட மேலானது உங்களுடைய உள்ளம். இதற்கு நிகரான ஒரு புண்ணியஸ்தலம் இல்லை. இப்பொழுது இந்த இடத்தில் மனிதர்களுடைய அறிவு நீக்கப்பட்டுவிட்டது. இறைவன் ஒருவனையே இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான பதிலை பாருங்கள், மறுநாள் சுகமாக இருக்கின்றான். ஆனாலும் முந்தைய நாள் அந்த மருந்தை கொடுத்தீர்களே, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மருந்தை முட்டினீர்கள் அல்லவா, இப்பொழுது ஒரு கடுமையான சோதனை. இறைவன் அனுமதி கொண்டு சுகமாகியதா, அந்த மருந்துகளால் சுகமாகியதா? சுகமான பிறகு சுகமாகிவிட்டது, இந்த மருந்துகள் தான் சுகமாக்கியதை, இன்னும் நான்கு நாளைக்கு இந்த மருந்துகளை கொடுக்கலாம் என்று அப்பொழுது மருந்துகளை நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுப்பீர்கள். நாம் இறைவனை மறந்துவிட்டோம். அங்கு ஒரு கடுமையான சோதனை இருக்கின்றது. எனவே நீங்கள் இறைவனை நம்பும் பொழுது மற்றவை அனைத்தையும் நம்பிக்கை கொள்வதிலிருந்து முழுமையாக நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு ஆயிரம் விலக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு நன்மையாக வரும் பொழுது இதுதான் எனக்கு சுகமளித்தது என்று நிச்சயமாக நம்புகிறேன். பின்னரும் நாம் இறைவனுக்கு நன்றி கேட்டவர்களாக, இன்னும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக நம்முடைய காலத்தின் தவணையை எதிர்நோக்கியிருக்கின்றோம். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு சோதனை மிகப்பெரும் வேதனையாக இருக்கும். அப்பொழுதும் இறைவனுடைய உதவி, எந்த அளவுக்கு மனிதனுடைய வழிமுறைகளை நீக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய உதவி அங்கு வேலை செய்யும். மனதில் உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய எண்ணம் தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இப்பொழுது மனம் என்ற ஒன்றை நான் பார்க்கவில்லை, இறைவனையும் நான் பார்க்கவில்லை, இறை சக்திகள் மனதில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது என்னுடைய அத்தியாவசிய தேவையாக, என்னுடைய உயிரோட்டத்திற்கு உறுதுணையாக அந்த தேவை நிகழ்ந்தால் நிச்சயமாக இது எனக்கு உயிருக்கு உயிரோட்டம் அளிக்கும். அந்த தேவை எனக்கு நிகழவில்லை என்றால் என் உயிர் பறிபோகக்கூடிய அளவுக்கு துக்கம் தொண்டை அடைக்கும். அழகான எண்ணங்களுக்கு மனமிக்க வாழ்க்கை உண்டு. தவறான மனிதர்களை, அறிவற்றவர்களை நாம் நம்புவோமேயானால் நமக்கு நாமே குழி தோண்டிக் கொண்டு சவக்கிடங்களில் வாழ்கின்றோம் என்பது மட்டும்தான் தோல்வி தவிர அது வாழ்க்கை என்பதில்லை. கவலை இல்லாத வாழ்க்கை மட்டும்தான் இறைவன் எனக்காக அனுமதித்துக்கூடிய வாழ்க்கை. எப்பொழுது எனக்கு கவலை இல்லையோ நான் இறைவனுடைய அனுகிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் அறிய வேண்டும். எப்பொழுது கவலையோடு வாழ்கின்றேனோ இறைவனுடைய அனுகிரகத்திற்கும் நான் விலகிவிட்டேன், இறைவனும் என்னை விட்டு விலகிவிட்டான். எனவே கவலையும் பயமும் என்னை சுற்றிக் கொண்டது. இந்த வகையிலான வாழ்க்கையை நான் வாழ்வதிலிருந்தும் இன்று நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். நல்லறிவை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், கெட்ட அறிவை உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சுயமான சிந்தனையோடு நாம் வாடும் பொழுது நம்முடைய இறைவன் நம்மை கவனித்தனாக இருக்கின்றான். கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்று நீங்கள் கூறுவதன் காரணமாக உங்களுக்கு சோதனை உண்டு. நீங்கள் கடவுளையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அவனுடைய உதவியும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, மனிதர்களை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது என்பதை நீங்கள் அறிய வேண்டி, உங்களுடைய கடவுள் மறைவான அந்த கடவுளை நீங்கள் அறிய வேண்டியது மறைவான அந்த உள்ளத்தினுடைய சிந்தனை ஆற்றலை கொண்டு மட்டுமே. என் இறைவன் எனக்கு இருக்கின்றான் என்பதை நான் மட்டுமல்ல, படித்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்ல, பட்டணங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் வாழக்கூடியவர்களும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு ஞானத்தை அளித்தது யார்? கிராமப்புறவாசிகள் மட்டுமல்ல, காடுகளில் வாழக்கூடிய காட்டுவாசிகளும் தங்களுடைய போக்குக்கு இறைவனை அவர் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறை உணர்வை அளித்தது யார்? நீங்கள் படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, மனிதனாக பிறந்தால் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு நீங்கள் காட்டுவாசிகளானாலும் நகரவாசிகளானாலும் கிராமப்புறவாசிகளானாலும் உங்களுக்கு அறிவித்தது யார்? அந்த இறை உணர்வு மகத்தான பெரும் ஞானம். இதனை சயின்ஸை கொண்டு நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்களா இறைவன் இருக்கான இல்லையாங்கிறதுக்கு? சயின்ஸ் என்றால் இறைவன் இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும், பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். யாரெல்லாம் சயின்டிஸ்டா இருக்காங்களோ அவர்களுடைய இல்லங்களிலிருந்து அவர்களுடைய பூஜைகளும் அவருடைய நமாஸ்களும் அவர்களுடைய ஜபங்களும் நீக்கப்பட வேண்டும். அவர்கள் கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சைகளுக்கோ செல்லக்கூடாது. எந்த ஒரு சயின்டிஸ்டாவது இதை ஏற்றுக்கொள்வார்? பார்க்காதான் நம்புவேன், இது சயின்ஸ். இந்த பொட்ட கண்ணை வச்சு பார்க்கணும் அப்பதான் நம்புவேன், இது சயின்ஸ். இந்த பொட்டையர்களையும் குடல்களையும் நீங்கள் நம்புகிறானால் உங்களுடைய கதி என்ன? நான் இன்று இறை உணர்வுகளில் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இருதயங்களில் அந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். இந்த கண் வேலை செய்ய வேண்டும், அகக்கண் வேலை செய்ய வேண்டும். அகக்கண்ணுக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது. புறக்கண்களை கொண்டு பார்ப்பது, அகக்கண்ணில் என்ன இருக்கின்றதோ அதனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நிகழ்வுகளின் போக்குகளை கொண்டு மனதில் இப்படி ஒரு எண்ணம் நிகழ்கின்றது அதனை நீங்கள் பாருங்கள். மனதில் தீமை இருந்தால் தீமை நிகழும், நன்மை இருந்தால் நன்மை நிகழும். எனவே மனதில் நீங்கள் எதை கொண்டிருக்கின்றீர்கள், எதனை விரும்புகின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது. இன்று கவலையை கொண்டிருக்கின்றீர்கள், நிச்சயமாக கவலைக்குரிய வாழ்க்கை தான் உங்களுக்காக காத்திருக்கிறது. கவலை வேண்டாம், என்னை நம்புங்கள், அனைத்தின் மீது நான் சக்தி படைத்தவன் என்று இறைவன் கூறுகின்றான். எப்படி நாம் இந்த ஒரு எண்ணத்தை நாம் கைவிட்டு விட்டோம்? இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் நான் மகாசக்தி என்று கூறுவீர்கள். அப்படி என்றால் மனிதனுடைய சக்தி குப்பை தொட்டி சாக்கடை என்பதையும் அறிய வேண்டும். மனிதனுடைய நூலகங்கள் கல்விக்கூடங்கள் அனைத்தும் சாக்கடைகள் என்பதை அறிய வேண்டும். ஒரு காலேஜுக்குள்ள போனா நான் சாக்கடைக்குள்ள போறேங்க அந்த அறிவு வேண்டும். ஒரு பல்கலைக்கழகத்தில் போனா நான் ஒரு விளக்க மாற்று படிப்பை நான் படிக்க நான் செல்கின்றேன் என்ற அந்த அறிவு நமக்கு வேண்டும். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் ஒன்று சேர்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சிறு துரும்ப அளவு நன்மையை உங்களுக்கு இருத்த முடியாது. எனவே நாம் சுமை சுமத்தப்பட்டிருக்கின்றோம் சாக்கடைகளால், மனிதனுடைய அறிவுகளால். மனிதர்களை நம்புவதும் அவருடைய அறிவை நம்புவதும் சாக்கடையை நம்புவதும் எல்லாம் சமம்தான். நாம் பன்றிக் கூட்டங்கள் அல்ல மனிதர்கள். மனதை கொண்டுதான் மனிதன், மனதனுடைய அழகை கொண்டுதான் அவன் மனிதன். அகத்தினுடைய அழகு முகத்தில் பிரதிபலிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது முகம். அப்படி இல்லை என்றால் கவலையோடு கூடிய முகத்தை பார்க்க பிடிக்காது. ஏன் இந்த மோதவித்தனமான முகத்தை வச்சுட்டுக்கேன்? எப்போதுமே சோகமா இருக்கிறே, இந்த மோதவித்தனமான முகம் எதுக்காக தான் நான் கேட்பேன்? தேவை அகத்தினுடைய அழகு இல்லாததன் காரணமாக முகம் சோகத்தில் நிரம்பிவிடும். எனவே நாம் பன்றிக் கூட்டங்கள் அல்ல, குரங்கு கூட்டங்கள் அல்ல, நாய்கள் அல்ல, கால்நடைகள் அல்ல, மிருகங்களோ அல்லது வேறு ஜந்துக்களோ கிடையாது, மனிதன். இறைவனை அறியக்கூடிய மனிதன் தன்னை பற்றி இந்த உயரத்திற்கு மட்டும்தான் இறைவன் அறிவிக்கின்றான். அவ்வளவு உயர்ந்த தகுதிகளில் அந்த மனதை படைத்திருக்கின்றான். அந்த மனதிற்கும் உருவம் இல்லை. எப்படி இறைவனை நீங்கள் நம்புகின்றீர்களோ அதே போன்றே பார்க்க முடியாத மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதனையும் நீங்கள் நம்ப வேண்டும். அந்த மனதில் தான் என்னுடைய உயிர் பிறக்கிறது. நம்பிக்கை இருந்தால் உயிரோட்டம் இருக்கிறது. எப்பொழுது அதிர்ச்சியில் தாக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுது நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன். என் உயிர் என்னை விட்டு பிரிகின்றது அதிர்ச்சி தாங்காமல். அந்த மனதையும் அதில் உயிரோட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளையும் இறைவனுடைய பேரருளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக நிகழ வேண்டிய அருளாக உங்களுடைய மனதில் என்று கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவன் தன் வாக்குறுதியில் மீறாதவன். நாம் அந்த வாக்குறுதியை பாழ்படுத்தினால் தவிர நம்முடைய அறிவை கொண்டு எந்த கஷ்டமும் உங்களை தீண்டவில்லை. இப்பொழுது இந்த நிமிஷம் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நாளைய நிகழ்ச்சி நாளைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள்? நிச்சயமாக அல்ல. இன்றைய நாளில் நீங்கள் கவலையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை நினைக்கும் போது மட்டும்தான் கவலை ஏற்படுகிறது. ஏனென்றால் நாளைய வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்று நினைப்பதன் காரணமாகத்தான். நமக்கும் அறிவில்லை, அதனுடைய பிரதிபலிப்பு கவலை. இந்த நாளை பற்றி ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நினைத்திருப்பீர்கள் கவலையோடு, இந்த நாள் எப்படி இருக்கும் என்று. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாள் பற்றி ஒரு கவலை, 10 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்ற கவலை. ஆனால் 10 வருடங்களுக்கு பிறகு எந்த கவலையும் இல்லை, நன்றாக இருக்கின்றீர்கள். இனி 10 வருடங்களுக்கு பிறகு கவலை தாண்டிவிட்டது. எப்படி இன்று உங்களுடைய நல்ல நேரம் இருக்கின்றதோ அவ்வாறுதான் நாளையும். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லை என்பதை எந்த தீர்மானமாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அறிவை கொண்டு கவலை, இந்த அறிவு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை, என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, எப்படி நடக்குமோ என்ற ஒன்று, ஏதேனும் நல்லது நடக்காதா என்ற ஒன்றை இப்பொழுது நீங்கள் எண்ணுகின்றீர்கள். உங்களிடம் இல்லாத ஒன்றை இப்பொழுது நன்மைக்காக நீங்கள் விரும்புகின்றீர்கள். இது வாழ்க்கை. உங்களால் சாத்தியம் இல்லாத ஒன்றை, நாளைய வாழ்க்கையில் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, நல்லதாக இருக்கணுமே, எனக்கு அறிவு இருந்தா நல்லதா நடக்கும் சொல்ல வேண்டியதானே, நான் படிச்சுட்டேன்னு என்னதான், நாங்கெல்லாம் படித்தவங்க இந்த காலத்திலே தான் இப்படி எல்லாம் நடக்கலாமா நம்பலாமான்னு கேட்போம்ல. இறைவனை மட்டும் நம்பிக்கை தொழுங்கன்னு சொன்னா, இந்த காலத்துல 21st century வாழ்ந்துட்டு இருக்கணும், இப்ப போய் கடவுளை எல்லாம் நம்பலாமா கேட்கிறாங்களா இல்லையா. இந்த மனிதர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அப்படி என்றால் ஏன் கோயிலுக்கு மசூதி கட்டி போகணும், விட்ட வேண்டியதானே. கடவுள் நம்பக்கூடாது இல்லையாக்கோ. அப்ப கடவுளை நம்புகின்றேன் என்றால் மகத்தான சக்தி, மகாசக்தி என்று கூறும் பொழுது இந்த கெட்ட சக்திகளை ஏன் நம்ப வேணும். அதுக்காகவாது உண்மையை கொண்டு வாழ வேண்டியதுதானே. அவன் மகாசக்தி என்றால் இதற்கு மேல சக்தி தேவையா. அந்த மகாசக்தி படித்தவர்கள் யார், இங்க யாரும் கிடையாது, ஏன் இவங்களை நம்பணும். நாம் ஒன்றை கூறுகின்றோம், அதற்கு மாறாகவே செயல்படுகின்றோம். சத்தியத்தை வீணாக பேசித் தருகின்றோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த சத்தியத்திற்கு எதிராக அசத்தியம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று ஊருக்கு அறிவிக்கின்றோம், பறைசாற்றுகின்றோம். வெளிப்படையாக இறைவனுக்கு விரோதியாக நாம் மாறுகின்றோம். இந்த விரோதத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இன்று சிந்தனையின் பக்கம் திரும்புகின்றோம். நான் சொல்வதன் காரணமாக என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உணர்வுகள் நான் சொல்வதை ஆம் என்று கூறுகிறதா இல்லை என்று கூறுகிறதா, அவ்வளவுதான். கடவுள் என்றால் நாம் பார்த்ததில்லை, ஆனாலும் கூறுகின்றோம் கடவுள் இருக்கின்றான் என்று. இது அறிவித்ததையா? கடவுள் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மகாசக்தி என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் மற்ற சக்திகள் என்ன? சோதனைதான். மகாசக்தி வேண்டுமா அல்லது தெரிந்தே அறிவற்றவர்களை நீங்கள் பின்பற்றப் போகின்றீர்களா? பெரும்பான்மையை பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்த மனிதர்கள். என்னுடைய தேவை உங்களுக்கு அல்ல, உங்களுடைய தேவை பிரிதொருவருக்கு அல்ல. கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய தேவை வேறு, மனைவியுடைய தேவை வேறு. பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி தங்கைகள் அக்கா ஒவ்வொருவருக்கும் தேவைகள் வேறு வேறு. இந்த தேவைகளை அறிவித்தது யார்? யாரால் அந்த தேவை நிறைவு செய்ய முடியும்? ஒருவராலும் முடியாது. ஆனாலும் மனிதர்களை நாம் நம்புகின்றோம். நீ எனக்கு உதவி செய், நீ எனக்கு உதவி செய். ஒருபோதும் மனிதர்களிடமிருந்து இன்னொருவருக்கு உதவி கிடையாது. மனதிற்கு ஒரு நன்மை வேண்டுமென்றால் அதிலிருந்து உயிரோட்டம் இருக்கின்றது. மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் வார்த்தைகளால் வடிவம் கொடுக்க முடியாது, மொழி வடிவம் கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு வழி இருந்தால் இந்த வழி எப்படிப்பட்டது என்பதை எப்பொழுதுதான் நான் விவரித்தாலும் சரி அவர்களுக்கு அது புரியாது. அந்த வழியை அவர்கள் உணர்ந்தால் தவிர, எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்றாலும் அந்த மகிழ்ச்சி எத்தகையது என்பதை நான் விவரிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வும் விவரிக்க முடியாததாகும். விவரிக்க முடியாத ஒன்று மொழி வடிவமாக நாம் மேற்கொள்ளும் பொழுது விவரமில்லாத வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகின்றோம். அந்த உணர்வை கொடுத்தவன் அறிவான் எதை கொடுத்தேன் என்பது. என் இறைவனே, என் மனிதர்களுடைய நன்மைக்கு நீயே பொறுப்பேற்றுக்கொள். நான் செய்யக்கூடிய இந்த நன்மையை நான் அடைய வேண்டி நான் செய்யக்கூடிய வெளிப்படையான முயற்சிகளைக் கொண்டு நீ என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இன்னும் மனிதர்களிடம் நான் உதவியை நாடி செல்லும் பொழுதும் என் பாவத்தை மன்னிப்பாயாக. மகாசக்தி நீ என்றிருக்க, நீ கொடுத்த ஒரு நன்மையை, அந்த மகத்தான சக்தியை கொண்டு மட்டுமே ஆற்ற வேண்டிய இந்த நன்மையை மனிதர்களிடம் சென்று நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்ட இந்த பாவத்திற்காக நீ என்னை மன்னிப்பாயாக இறைவனே. எனவே எனக்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் முக்கியமல்ல. இந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் எனக்கு கொடுத்த இறைவன் முக்கியம். அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த குடும்பமோ இந்த உறவுகளோ எனக்கு நீடிக்காது. எப்பொழுது நான் ஒருவரை ஒன்று பிரிவோம் என்பது தெரியாது. நம்மை விட்டு நம் உயிரை எப்பொழுது பிரியும் என்பது நமக்கு தெரியாது. நன்மைகள் வேண்டும், சுகமான உறவுகள் வேண்டும், நல்ல சமுதாயமாக எங்கள் குடும்பத்தை நீ அமைப்பாயா இறைவனே என்ற அந்த எண்ணத்தோடு வாடுங்கள். உங்களுடைய நல்லறிவை பேணிக் கொள்ளுங்கள். சாக்கடைகளை பின்பற்ற வேண்டாம், புத்தகங்களை பின்பற்ற வேண்டாம், கல்விக்கூடங்களை பின்பற்ற வேண்டாம், பல்கலைக்கழகங்களை பின்பற்ற வேண்டாம். விளக்க மாறுகள், ஒதுக்கித் தள்ளுங்கள். இறைவனம் இருக்கக்கூடிய ஒரு துறவு நன்மையை கூட இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு தீர்த்து தர முடியாது என்பதை நம்புங்கள். சாதாரண தலைவனை தான் சுகமாக்க முடியாது, ஒரு காலம் சுகமாக்க முடியாது. ஸ்கேன் செய்து பார்த்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, தலைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. யார் தலையில் ஒண்ணும் இல்லை? மனிதன் என்ற அந்த ஸ்பெஷலிஸ்ட் தலையில ஒண்ணும் இல்லையா? பேஷன் தலையில ஒண்ணும் இல்லையா? இந்த அறிவு கட்டவர்களை முட்டாள்களை இருந்தாலும் பெருமைக்கு எந்த பிரயோகம் இல்லை. அடாவடித்தனமும் ஆடம்பரமும் அலங்காரமும் ஆணவமும் நான் டாக்டர் நீ டாக்டர் கேடுகட்ட இவனுக்கு இந்த பேச்சு வேறு. நாமும் பெரிய தெய்வத்தின் முன்பாக நிற்பது போன்று அவர் முன்னால் பயபக்தியோடு நிற்கின்றோம். நம்முடைய கேடு ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு மூச்சிலும் கேடுகளுக்கு மேல் கேள்வி இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புரிகிறதா இல்லையா? இதற்கு மேலும் இறைவனிடம் நமக்கு பிரார்த்தனை ஒன்று இருக்க முடியுமா? எனவே நாம் அந்த பிரார்த்தனையிலும் நம்பிக்கை எடுக்கின்றோம். நம்முடைய துர்ஷகனம் நம் மீது முழுமையாகிவிட்டது. இருதயத்தில் இறைவன் எதனை அறிவிக்கின்றானோ அது அழகான தேவை, மனமிக்க தேவை, ஒரு நன்மை. இதனை நீங்கள் எதிர்க்க வேண்டாம். அறிவை கொண்டுதான் இருக்கின்றேன், இது எப்படி சாத்தியம் என்று? எனக்கு சாத்தியம் இல்லை, உங்களை விட மகத்தான ஞானம் உடையவன், உங்களுடைய சக்திகளை விட மகாசக்தி. எனவே இப்பொழுது அந்த சக்திக்குரிய ஒரு மரியாதையை கொடுங்கள், நடக்கும் என்று நம்புங்கள். நடக்காது என்று கூறும்பொழுது நாம் தெய்வ குற்றத்திற்கு ஆளாகின்றோம் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றோம். சாபக்கேடாக நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது. இன்று சாபக்கேடு. ஒரு டயபிட்டிஸ் இருந்தால் உங்களுக்கும் குணமாகாது, பிள்ளைகளுக்கும் வரும், சந்ததிகளுக்கும் வரும். சாபக்கேடு, என்ன சாபக்கேடு? இவன் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆயவன், இவனை ஸ்பெஷலிஸ்ட் இனிமேல் சொல்லுவீங்களா? வருமுன் காப்போம். பிள்ளைக்கும் வரும், இனி பிறக்க பிற பிள்ளைக்குத்தான் வரும்னு சொல்றவன் வருமுன் காப்போம் சொல்றானு, இதனையும் நாம் நம்பினோம். வருமுன் காப்போங்கிறது என் பிள்ளைக்கு வரும் சொல்றதா, என் சந்ததிகளுக்கெல்லாம் வரும் சொல்றதா, இதை வருமுன் காப்போம்? உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது, இருக்குதா இல்லையா? இருந்தது. அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடையாது, உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அதனாலதான் வந்திருக்குது. டயபிட்டிஸ் வந்திருக்கு. எங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, அவனை காப்பாத்தேன், அது முடியாது. அப்ப ஏன் அவங்க குறை சொல்ற? ஆட தெரியாத தெருக்கணும் சொல்றதுதான் அது. இப்படிப்பட்ட இடி பிறப்புகளை நீங்கள் ஸ்பெஷலாக ஆக்கிவிடுகிறானால் இறைவனுடைய சாபம் நம்மீது நிகழாதிருக்க என்ன தடை இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம், அந்த ஒன்றிலாவது நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்ன பிறகு இவன் வேண்டாம், எனக்கு நீதான் வேண்டும் என்று கூறும்பொழுது கூப்பிட்டு உதாசீனப்படுத்துவதற்கு ஒப்பான செயலாகும். இன்னும் கடுமையான வேதனை. இன்றிலிருந்து நமக்கு சோதனை என்ற ஒன்று வர வேண்டாம் என்றால் நல் உணர்வுகள், எனக்கு தேவையான நற்செய்திகள் நாளைய வாழ்க்கையை பற்றி இருக்கும் பொழுது இதற்கு எதிராக ஒரு சிறு எண்ணமும் அசைவும் அங்கு இருக்கக்கூடாது, நிரப்பமாக இருக்க வேண்டும். அந்த உள்ளம் இறைவனுக்கு சொந்தமானதை தவிர உங்களுக்கு சொந்தமானதல்ல. அந்த இருதயத்தின் மீது முத்திரிட்டுவானால் நீங்கள் அந்த முத்திரையை நீக்கி அந்த இருதயத்திற்கு சுகமளிப்பவர்கள் இல்லை நீங்கள். ஆகவே நாம் இந்த மனம் என்ற ஒன்று நமக்காக முத்திரப்பட்டுவிட்டு அதிலிருந்து எந்த நன்மையும் இல்லை என்ற அளவுக்காகி இந்த மூளையை மட்டுமே உபயோகித்து செயல்படக்கூடிய மிருகங்களைப் போன்றும் காரணங்களைப் போன்றும் நாம் ஆக்கப்பட்டு விடுவோமே, அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டாம். இப்பொழுது மனம் திறக்கட்டும். மனமிக்க வாழ்க்கையை நாம் அடைகின்றோம். தரித்திரம் பிடித்த இந்த அறிவை, மரமண்டையில் இருக்கக்கூடிய இந்த களிமண் அறிவை, சாக்கடையை விட்டு விலகுங்கள். மனமிக்க வாழ்க்கையில் அந்த மனதில் எதை இறைவன் அறிவித்தானோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. எந்தவித ஒரு சிறு அசம்பாவிதம் நிகழாது மனதை முழுமையாக்குங்கள், அவனுக்காக முழுமையாக்குங்கள், தூய்மையாக்குங்கள். அது இறை இல்லம். இந்த இல்லத்தை விட்டு வெளியேறுகிறானால் உங்களுக்கு உள்ளமும் கிடையாது, அவனுக்கு இல்லமும் தேவையில்லை, எனவே நாம் நெருக்கடியாக விடப்படுவோம். நல்லெண்ணம் கொள்ளுங்கள், உங்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுங்கள். இறைவன் எதில் உங்களுக்கு அறிவித்தானோ அதில் எண்ணம் கொள்ளுங்கள். எண்ணம் வாழ்வு. எண்ணங்கள் என்னுடைய பேச்சுக்களையும் ஏற்றுகின்றன, எண்ணங்கள் என்னுடைய கைகால்களையும் ஏற்றுகின்றன, எண்ணங்கள் பின்பு எங்களுடைய உடல் இயங்குகின்றது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எந்த ஒன்றுமே சுகத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த எண்ணத்திற்கு மாறாக செயல்படுகின்றனால் சத்தியத்தையும் நன்மையும் மேற்கொள்ளுங்கள். நான் உழைக்க பிறந்தவனா, பிழைக்க பிறந்தவனா, அல்லது வாழ பிறந்தவனா? உழைப்பு என் மனம் கூறுகிறது அது சங்கடமான ஒரு வாழ்க்கை, கலைப்பு ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை, எனவே பிடிக்க. ஆனால் மனிதர்கள் கூறுவார்கள் உழைப்புதான் வாழ்க்கை, நாமும் அதை எதிரொலிக்கக் கூடாது. இங்கு எந்த விதமான மனிதனுடைய உரத்த சொல்லும் இங்கு நிகழக்கூடாது. இறைவனுக்கு, சுகத்திற்கு, என்னுடைய தன்மைக்கு பொருத்தமாக இருக்குமானால் அதனை நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு சிறு சங்கடம் என் மனதுக்கு ஏற்பட்டாலும் அது இறை வழி அல்ல. எனவே உழைப்பு பிடிக்குமா பிடிக்காதா என்ற சாதாரண கேள்வி, நீங்கள் இறை வழிபாடு உடையவர்களானால் வேதம் என்ன கூறுகிறது? உழைப்பு என்பது எனக்கு கலைப்பு ஏற்படுத்தமே வேண்டாம். புரிகிறதா இல்லையா? ஆனால் ஒரு பொது இடத்தில் உழைப்பு பிடிக்குமா பிடிக்காதா என்று கேட்டால் பிடிக்காது என்று சொல்வது தைரியம் இருக்குமா? உழைப்பு கூடாது, நன்றாக உடைத்தால் நல்ல மாடு மாதிரி உடைக்கிறான்னு சொல்லுவானே தவிர மனுஷமாக உடைக்கிறான் எவனும் சொல்ல மாட்டான். எப்பொழுது உடைப்பு என்ற ஒன்று நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ அப்பொழுது என்னுடைய பெயர் மனிதன் அல்ல, மாடு. நன்றாக உழைக்கக்கூடிய ஒரு மாடு. எனவே நான் உடனே நான் தேகாபியாசம் செய்து உடலாக வைத்துக் கொள்ள வேண்டும், இரும்பு போல் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றும் உங்களுடைய உழைப்பின் இன்னொரு பகுதி உடற்பயிற்சி. இது உங்களுக்கு நன்மையா கெட்டதா, மனம் விரும்புகிறதா இல்லையா? உடலுக்கு பயிற்சி தேவையா, உடலுக்கு இயக்கம் தேவையா? கைகால் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இப்ப என்ன பயிற்சி வேணும்? கையில் எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, கொள்றதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு பயிற்சி வேணும்? ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ட்ரெயின்ஸ் தூக்கிட்டு போறாங்க, டேங்க்ஸ் தூக்கிட்டு போறாங்க. அப்போ உங்களுடைய கைகளுக்கு அந்த சக்தி வேணுமா, இந்த அறிவுக்கு அந்த சக்தி வேணுமா? விரும்புகிறீர்கள், அகிலங்களை புரட்ட முடியும், விரும்புங்கள். ஆனால் அதற்கு சக்தி வேண்டும். அது அறிவின் சக்தி, இறைவன் கொடுத்தா தேவை சக்தி கிடையாது. நல்லறிவு என்பது இறைவனிடம் இருக்கின்றது. அந்த அறிவு உங்களுக்கு வாழ்விக்குமா, உங்களுடைய உடல் உங்களுக்கு வாழ்வி தருமா? எது உங்களுக்கு வாழ்வி தரும்? அறிவு இருந்தால் சுகமா, அல்லது உடல் திறன் இருந்தால் சுகமா? எது? உடல் திறனோடு இருக்கக்கூடிய நான் ஒரு அதிர்ச்சியான செய்தி, இதை தாங்கக்கூடிய சக்தி இங்கே இல்லை, அந்த நிமிடமே என் உயிர் பிரிகின்றது மாரடைப்பின் காரணமாக. என் உடல் திரகாசனமாக இருக்கின்றது, அதற்கு முன்பாக பிபி நார்மல், எல்லா நார்மல். என்னுடைய உடலோ தேகாபியாசம் செய்து அழகான உடல் அமைப்போடு நான் இருக்கின்றேன். ஆனால் மனம் இங்கு வெறுமையாக இருக்கின்றது, பலகீனமாக இருக்கின்றது. ஒரு அதிர்ச்சியான செய்திதான் நான் என் உயிரை பிரிக்கின்றேன். இந்த மனம் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதா, இந்த உடல் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதா? எது? உங்களுடைய அறிவு என்ன சொல்கின்றது? ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய நன்மைகள், என்னுடைய இயற்கை உணர்வுகள் என்ன கூறுகின்றதோ அது மட்டும்தான் சத்தியம். அதற்கப்பால் சத்தியம் என்பது இல்லை என்பதை நான் என்று உணர வேண்டும். உங்களுடைய மனம் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதா, உங்களுடைய உடல் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதா? உங்களுடைய உயிர் தான் உங்களுடைய உடலை பாதுகாக்கிறது, உங்களுடைய உடல் உங்களுடைய உயிரை பாதுகாப்பதில்லை. உயிர் இருந்தா உடல் பெற்றது, உயிர் இல்லைன்னா உடல் இல்லை, செத்துப்போ. ஒட்டுமொத்தமா உடல் உறுப்புகளை கொடுத்துவதன் காரணமாக உயிர் பாதுகாக்கப்படும் என்று கூறுகின்றார்களே, இது தவறா சரியா தப்பா? எல்லாமே ஒண்ணு. இதற்கென்று ஒரு இயக்கம், இதற்கென்று ஒரு விளம்பரம். உடல் உறுப்புகளா உயிரை பாதுகாக்கும், அல்லது உயிர் உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றதா? சாதாரண கேள்விதானே. எப்படி நாம் மனிதர்களை நம்பினோம்? சாக்கடைகளை நம்பினோம், சாக்கடை அறிவை நம்பினோம், சாக்கடை ஸ்பெஷலிஸ்டுகளை நம்பினோம், நம்முடைய அறிவு கெட்டது. உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? சரி, உங்களுக்கு ஒரு குடலை பாதுகாக்கிறது என்றால் குடல் சிகிச்சை நிபுணர், குடல் மருத்துவர். உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பறனால் அவர் இருதய சிகிச்சை நிபுணர். சிறுநீரகங்களை பாதுகாப்பறனால் சிறுநீரக சிகிச்சை நிபுணர். உயிரை பாதுகாக்கிறதுக்கு உயிர் காக்கும் நிபுணர் யாரு? இந்த நாய்களா? உங்களுடைய பதில் என்ன? நன்னறிவு இருந்தும் எப்படி நாம் தவறவிட்டோம்? சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள். சிந்தனை என்பது சத்தியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இறை வழிபாடு வேறு எதுவுமே இல்லை. எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றீர்களோ சுகம் இருக்கிறது, நினைத்தால் சுகம் இருக்கின்றது, அவ்வளவுதான். இறை வழிபாடு இவ்வளவுதான், இறைவழி மருத்துவம் இவ்வளவுதான், எல்லோருக்கும் கைகொள்ளக்கூடியதுதான். உங்களை நான் சுகப்படுத்துகின்றேன் என்று ஒருபோதும் கூற முடியாது. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியும் அதை அனுபவிக்க வேண்டியும். உங்களுடைய மனதை உங்களுடைய இதயத்தின் பக்கம் திருப்புகின்றேன், அதற்கு சில அத்தாட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். நினைத்தால் சுகம் இருப்பதற்கு இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி காண்பிக்கப்படுகிறது. தவிர நான் சுகமாக்குகின்றேன் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உயிருக்கு உத்தரவாதம் மனிதனிடம் கிடையாது. உங்களுடைய உயிர் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கின்றான், வாட வேண்டும் என்று நம்புங்கள். இருக்கிறது நம்பவில்லை என்றால் எந்த நேரமும் அது பிரியலாம், அந்த நிமிடமே பிரியலாம், அல்லது வேதனுடைய உச்சகட்டத்திலும் பிரியலாம். இறைவனுடைய அனுமதியை கொண்டு, அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது, நம்முடைய அதிகாரத்தில் இல்லை. மருந்துகளை நிறுத்திக் கொள்கின்றீர்கள், நான் நிறுத்திக் கொள்ளவில்லை. உங்களுடைய சத்தியம் உங்களுக்கு அறிவிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மருந்துகள் உங்களுக்கு உணவாக்காது, உணவுக்கு பத்தியமிட்டு விட்டார்கள். மருந்துகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் கேட்கின்றேன், மருந்துகள் உங்களுக்கு உயிரா, உணவு உங்களுக்கு உயிரோட்டம்? எனவே நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை பின்பற்றுகின்றீர்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பதை தேவை கிடையாது. எனவே அறிவிப்பதை தெளிவாக அறிவிக்கின்றேன் தவிர இது குழப்பமும் இல்லை. உயிரை பாதுகாப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. உயிரை பாதுகாப்பது யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஒண்ணு மட்டும் வேண்டாம், பிறந்தோம் நிச்சயமாக இறப்பு உறுதி. இப்ப கூட போகலாம், நாளைக்கும் போகலாம், அது எப்பொழுது என்று நாம் அறிவிக்கப்பட்டவர்கள் இல்லை. அறிவிக்கப்படவும் நிச்சயமாக நாம் மாட்டோம். இறைவன் அறிவான். நாளைய வாழ்க்கையை பற்றி என்ன என்ன வேண்டும் விரும்புங்கள், பிறகு அதை கலங்கப்படுத்த வேண்டாம். இது சாத்தியமா என்று கலங்கப்படுத்த வேண்டாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே சுகமாக வாழ வேண்டும், இவ்வளவுதான் உங்களை தேவை. அந்த சுகத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுவது தப்பு கூடாது. குழந்தையுடைய மனம் தெய்வத்திற்கு சமமானது, தெய்வத்துடைய மனதும் குழந்தையின் மனமும் ஒன்றே என கலங்கப்பட்டது. எந்த சத்தியத்தை பார்த்தாலும் நம்பும், தந்தை அறிவிப்பதை எதிர்க்காது. அவ்வளவு இளமையான பசுமையான மனம் எதனை நன்மையாக பார்த்தாலும் விரும்பும். நாம் சொல்வதையும் பொய்யாக சொன்னாலும் நம்பும், தந்துவிடுவோம் என்று நம்பும். நிலாவை காட்டியும் அது உனக்கு வேணுமா இல்லையா என்று பேசிவிட்டோமோ அதையும் நம்பும். அது சத்தியமான அவ்வளவு சுகமானது, நாமும் நம்ப வேண்டும். நிலா அல்லது நட்சத்திரங்கள் சூரியன் அப்புறம் நம்ம கடுமை என்று நம்ப வேண்டும். வா என்று கூப்பிட்டால் வர வேண்டும், இதனையும் நம்ப வேண்டும். குழந்தையை நம்பும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றால் எனக்கு அறிவிப்பு, குழந்தைக்கு அறிவில்லை. இந்த அறிவு சாக்கடை அறிவு, இதை கொண்டு நான் சத்தியத்தை எதிர்க்கின்றேன், ஆனால் குழந்தை எதிர்த்தார். இது தெய்வத்துடைய குணத்தை கொண்டு குழந்தை இருக்கிறது. குழந்தையுடைய மனம் தெய்வத்தினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அது வேண்டும் என்று விரும்பும், அதை எதிர்க்காது. அவ்வளவு சுத்தமான மனம் குழந்தையுடைய மனம். அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக்கொடுவதற்கு ஸ்கூலுக்கு கொடுப்பன படிக்குமா இருக்கு, ஆனால் படித்தே ஆக வேண்டும் என்று நாம் கூறுவோம். இந்த உலகத்தில் அந்த விதமாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. காலத்துடைய கட்டாயம் படிக்கின்றேன், இது வாழ்க்கை என்று எண்ணினால் நான் தவறு செய்கின்றேன். ஊர் உலகத்திற்கு காட்டத்துக்காக வேண்டி நான் படித்தாதான் அவன் ஏற்றுக்கொள்வான், என்ன மனுஷன் ஏற்றுக்கொண்டான்னு சொல்றான், அதனால நான் படிக்கிறேன் உலகம். மற்றபடி அந்த சர்டிபிகேட் ஒரு தொடர்ச்சி போடுற பேப்பர் தான். இதை கொண்டு வாழ்க்கை இருக்கிறது என்று எப்படி நம்புகின்றோமோ நாம் மிகப்பெரும் நட்சத்திரமாகிவிட்டோம். உங்களுடைய உள்ளத்தில் நன்மைகள் இருக்கிறது, அந்த நன்மைகளை நீங்கள் விரும்புங்கள். எது உங்களுக்கு கஷ்டமோ அதை விரும்ப வேண்டாம். இருந்தாலும் நான் நிர்பந்தப்படுத்தப்பட்டு விட்டேன், படிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், எனவே நான் படிக்கின்றேன். ஆனால் இதில் வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ப சொன்னால் ஒரு காரணம் கிடையாது. அந்த டிகிரிக்கு குப்பையில போட்டுட்டு என் வாழ்க்கை நான் தனியாக 25 வருடங்களுக்கு பிறகு நான் ஆரம்பிக்கின்றேன், அப்பொழுதுதான் நான் பிறக்கின்றேன். எப்பொழுது இந்த படிப்பு எனக்கு மூடப்படுகின்றதோ அன்று நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். இறைவனுடைய பாதுகாப்பு. மருத்துவம் குறைத்துவிட்டது, ஆனால் சுகம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. உங்களுடைய உள்ளத்தில் நன்மைக்கு பதிலாக தீமைகள் இருக்கக்கூடாது, சுகத்திற்கு பதிலாக அசௌகரியம் என்று ஒன்று இருக்கக்கூடாது, நிம்மதிக்கு பதிலாக நெருக்கடி உங்களுடைய மனதில் இருக்க வேண்டாம். இறைவனுக்கு புறம்பாக ஒருபோதும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சுகமான உணர்வுகளிலிருந்து மிக கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு ஆற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த இருதயத்தில் என்ன இருக்கின்றது அதுதான் நாளைய வாழ்க்கை. நாளைய வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று பயத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அமையுமோ என்ற அந்த வார்த்தையில் சுகம் வேண்டுமே என்ற அந்த ஆதங்கமும் இருக்கின்றது. எனவே உங்களுடைய காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு இதுதான் இப்படித்தான் வாழ்க்கை என்றால் எந்த நேரமும் உங்களுடைய உயிர் முடியும், பிரியும், அல்லது நீங்கள் மயத்துக் கொள்வீர்கள். தற்கொலை என்ற ஒன்று. உங்களுடைய இருதயம் என்பது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. உங்களுடைய அறிவின் காரணமாக எப்பொழுது அந்த இருதயத்தின் நன்மையை நீங்கள் தகர்த்த குறைக்க முயற்சிக்கின்றீர்களோ அப்பொழுது இருதயம் படப்படுத்த ஆரம்பிக்கின்றது, கவலையில் சோர்ந்து போகின்றது. இப்பொழுது இருதய நோய்கள் உருவாகின்றன. இருதய நோய்கள் உருவாகும் பொழுது உடல் ஒட்டுமொத்த உயிரோட்டமும் தடைபடுகின்றது. எங்கு வேண்டுமானாலும் எந்த நோயும் ஏற்படலாம். அப்பொழுதும் இன்னும் பயம் கலக்கும் அதிகம், ஒவ்வொரு நோயும் அதிகமாகும். இப்பொழுது எல்லா நோய்களும் நீங்க வேண்டுமென்றால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை மட்டும் பின்பற்றுங்கள். சுகம் வேண்டும், மனிதர்களுடைய கெட்ட அறிவை பின்பற்ற வேண்டாம். மீண்டும் நீங்கள் நினைவு கூற வேண்டும், மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவும் பல்கலைக்கழக அறிவும் சாக்கடை இலக்கமாறு என்பது அறிய வேண்டும். அந்த அளவுக்கு படித்தீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி திருத்தறிகின்றான். நீங்கள் பெருமை கொள்ளாதவர்கள். படிப்பு முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கை ஆரம்பமாகிறது. படிப்பை முடித்துவிடுங்கள், ஒரேடியாக முடித்துவிடுங்கள். அந்த அறிவை கொண்டு வாழ வேண்டாம். இந்த 25 வருடங்களும் பிள்ளைகளை கூட்டி வளர்த்து வாருங்கள். இந்த படிப்புடைய வாழ்க்கையில் இறைவிடமிருந்து இருக்கிறது. எதனை இறைவன் அறிவிக்கின்றானோ அதனை மட்டுமே ஏற்றுக்கொள். இப்பொழுதுதான் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகின்றன. இருக்கிறத படித்தா புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. இருக்கிறத படிக்கும் போது புதிய கண்டுபிடிப்புகள் கிடையாது, இல்லாததை படிக்க முடியாது. எனவே நீங்கள் ஒரு இன்வென்ஷனிஸ்டாக ஆகணும் சொன்னா, கண்டுபிடிப்பாளர் ஆகணும் சொன்னா, இல்லாததை நம்புங்கள். மனிதர்களிடம் இல்லாத அறிவை இப்பொழுது நம்புங்கள். சுகம் வேண்டும் என்பதை நம்புங்கள். உங்களுக்கு நல்லதும் இருக்கிறது. இறைவனுடைய புறத்திலிருந்து இன்னும் மகத்தான நன்மையும் இருக்கின்றது. எனவே எந்த நன்மைக்கும் குறைவில்லாத வாழ்க்கை வேண்டும். நன்மைனா என்னன்னு தெரியாது. கஷ்டங்களில் விடுபடுவது நன்மை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கஷ்டங்களுக்கு உள்ளாகாமலே நான் என்னுடைய சுகத்தை பாதுகாத்துக் கொள்வேன். எந்த அளவுக்கு நான் சுகத்தில் இருந்தால் கஷ்டங்கள் தீண்டாத அளவுக்கு 100% வாழ்ந்துட்டு 99% ஆயிருது. எனவே ஒரு கஷ்டம் ஏற்படுது, 2% நன்மை குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த 100% பதிலாக 1000% வாழும் பொழுது அதுல 100% கொஞ்சம் 900% நன்மை வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நன்மை வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பேன். எந்த நன்மையெல்லாம் தவறுவிட்டோமோ அதை நான் திரும்ப பெறுவதுதான் நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது சுகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. 100% சுகம் 1000% சுகமாக வந்தால் எப்படி எந்த அளவுக்கு நான் நன்மை அனுபவிப்பேன் என்று இப்பொழுது நீங்கள் கனவு காணுங்கள். இந்த சுகத்தின் அடிப்படையில் உங்களுடைய விருப்பங்களை மேற்கொள்ளுங்கள். நாம் அந்த அளவுக்கு உயர வேண்டியிருக்கின்றோம். இறை வழி பிரார்த்தனை, உங்களுடைய உள்ளத்தை இறைவனுக்கு மட்டுமே சமர்ப்பித்து விடுங்கள். அவனுக்கு மட்டுமே சொந்தமானதை உங்களுக்கு நீங்கள் ஆற்றிக்கொள்ள வேண்டாம். அகிலங்களை நீங்கள் ஆள முடியாது. இந்த இருதயம் அகிலங்களுக்கு சொந்தமானது. அகிலங்களின் மீது ஆட்சி புரியக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த இருதயம். அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவனுக்கு சொந்தமான அந்த உள்ளத்தை, அதனை நீங்கள் கோயில்களாக பாவித்துக் கொள்ளுங்கள், தூய்மையாக பாவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு தீண்ட வேண்டாம். இன்று முதலாக உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை நீங்குகின்றது, பயமும் நீங்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை தான் உங்களுக்காக உருவாகும். நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்க முடியாது, அவன் உருவாக்கினால் தவிர. எனவே இந்த எண்ணங்களுக்குத்தான் சூழ்நிலை உருவாகின்றன. அந்த எண்ணங்களில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுக்கு மழை வேண்டுமென்றால், வெயில் வேண்டாம் என்றால் விரும்புகின்றீர்கள். அதற்கு தகுந்தவாறு இந்த சூழ்நிலையில் மாறுகின்றன தவிர மற்றபடி அது தானாக உருவாவதில்லை. உங்களுடைய பிரார்த்தனை இல்லாதிருந்தால் மழையும் கிடையாது. உங்களுக்கும் வெயிலுக்கும் எந்த தடுக்கும் இருக்காது. காய்ந்த சருகுகளாக ஆகிவிடுவோம். இந்த வெயில் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள், மழை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அதற்காக உள்ள மழைதானே தவிர இது கோடை கால மழை, வெப்பச்சாரல் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சாரல்ல வெப்பச்சாரணமா இருந்தது. அப்ப இது மேல இருக்கிறது வெப்ப மேகம் தானே, அது அதுல குளிர்ச்சி கிடையாது இல்லையா. எவ்வளவு தூரத்திற்கு இறைவனுடைய ஒரு அழகான ஒரு பாக்கியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இது வெப்பச்சாறு மட கொட்டு கொட்டு கொட்டிருக்கிறது. இதை போய் சாரல்னு சொன்னாங்க, அறிவு இருக்க அவனுக்கு மேகம் அதுல இருந்து சாரப்படுது. அப்ப வெப்ப மேகமா அது? அப்படி ஒண்ணு மேகத்தை பார்த்துருக்கீங்களா? கெட்ட மனிதர்கள், கோடை காலம் மழை பெய்யக்கூடாது என்னுடைய அறிவு நிகழ்க்க வேண்டும். அதற்காக இது பேர் வெப்பச்சாறு. நீங்கள் விரும்புங்கள். மனிதர்களுடைய அறிவு கூடாது. அவர்களுடைய பேச்சு நாராசாரமாக இருக்கின்றது. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு நாயுடைய படைச்சலை விட கேட்டுக்கலாம், இவர்களுடைய அறிவு பேசுவதை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நீங்கள் வெறுக்க வேண்டும் மனிதர்களுடைய அறிவை.
இப்பொழுது இறைவனுடைய ஞானங்கள் பெருகும். அந்த ஞானங்களுக்கு மொழி கிடையாது. உங்களுடைய அறிவின் ஆற்றலுக்கு மகாசக்தி, சக்தியை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமா? சக்தினா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அல்லது உயிர்னா என்ன விளக்கம் தர முடியுமா? உங்களுக்கு எந்த டெக்ஷன் இல்லையாவது உயிர்னா என்ன விளக்கம் தர முடியுமா? டெக்னிஷன் கொடுக்க முடியுமா? மனம் என்ற ஒன்று இருக்குது இல்லையா, மனசுனா என்ன ஒரு டெபினிஷன் இருக்க முடியுமா? எல்லை இல்லாதது. எல்லை இல்லாததுக்கு பார்டர் லைன் கிடையாது, எனவே டெபினிஷன் கிடையாது, கேன் பி டிஃபைன். விளக்கமில்லாத ஒவ்வொன்றும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவை. உயிரோட்டமே அங்குதான் இருக்கின்றது. எப்பொழுது ஒரு பார்டர்குள்ள வந்துட்டோமோ நம்முடைய வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகிடும். எனவே உங்களுடைய மனதை நீங்கள் விரும்புங்கள். அதற்குரிய ஒவ்வொன்றும் எல்லை இல்லாத அந்த மகத்தான இறை பாக்கியங்கள், அந்த மகத்தான சக்தியை கொண்டு மட்டுமே உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டால் அகிலங்கள் உங்களுக்காக சூழ்நிலைகள் உருவாக்கும். இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய அகிலங்கள், இறைவனுடைய மனம் உங்களுக்காக வேண்டித்தான் இந்த அகிலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அகிலங்களுக்காக நீங்கள் வாழவில்லை. எனவே சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை வழி பிரார்த்தனை என்பது உங்களுடைய உள்ளங்களை இறைவனுக்கு மட்டுமே உறுத்துவதாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு அதனை தீண்டக்கூடாது. தீண்டினால் கவலையின் பயமும். எப்பொழுது கவலையின் பயம் ஏற்பட்டுவிட்டதோ இனி உங்களுக்கு நஷ்டம் உள்ள வாழ்க்கை, அதனுடைய சூழ்நிலை உருவாகும். மனதில் எதை வைத்திருக்கின்றீர்களோ அதுதான் சூழ்நிலை உங்களுக்காக காத்திருக்கிறது. எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் உங்களுக்கு வேண்டுமென்றால் மனதில் உங்களுடைய அறிவை கொண்டு இறைவன் கொடுத்த எந்த ஒரு நன்மையையும் தீர்த்துப்பட்டதாக காக்க வேண்டாம். இறை வழி வாழ்க்கை இன்று முதலாக உங்களுக்கு நன்மையாக அமையட்டும். இந்த வகுப்பு என்றோட முடிவெடுக்கிறேன்.